hare ram hare ram 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 hare hare
hare ram hare ram 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 hare hare
hare krishna hare krishna 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 hare hare
hare krishna hare krishna 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 hare hare
hare ram hare ram 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 hare hare
hare ram hare
Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Hare Rama
Sara Kulasekara Yogi Maharaj
நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றான். ஒவ்வொரு ஜந்துவினிடத்திலையும் ஏதோ ஒரு விசேஷமான ஒரு குணம், ஒரு சக்தி இருக்கு. அதை நம்ம அனுபவிக்க கத்துக்கணும், அதுலேருந்து வாழ்க்கையை புரிஞ்சிக்க கத்துக்கணும். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா மகாத்மாக்கள் எல்லாருமே இவ அல்பமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளுறது இல்லை. அவளுக்குள்ள இருக்கும்படியான அற்புதமான ஒரு விஷயத்தையாவது கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுற கத்துக்கிறார். இவளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு யாரையும் நினைச்சுடாது. பல சந்தர்ப்பங்கள்ல இந்த குழந்தைகள் பேசக்கூடிய வார்த்தைகள், குழந்தைகள் செய்யக்கூடியதான காரியங்கள்லயே கவனிச்சு பார்த்தோம்னா பல சந்தர்ப்பங்கள்ல பெரியவாளுக்காகவும் அதுகளுக்கு புத்தி சாதுரியம் அதிகமா இருக்குன்னு நிரூபணம் ஆகும். அதனால இதெல்லாம் கேவலம், இவாள்லாம் கேவலமானவர்கள் அப்படின்னு சொல்ல மகாபாவினால கூட ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. ராவணன் மனுஷர்கள் வானவர்களை தவறமற்ற யாரிடத்திலும் மரணம் சம்பவிக்க கூடாது அப்படின்னு ஒரு வரம் கேட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் மனுஷர்களால தன்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுட்டான். அவன் அப்படி ஒரு வரம் கேட்டதுனாலே இல்லை பகவான் மனுஷனா ராமனா அவதாரம் பண்ண. ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இப்படி நீ ஒரு அவதாரம் பண்ணணும்னு கேட்க தோணலை. அவன் இப்படி எல்லாம் அனுபவிக்கணும், நீ இந்த மாதிரி விதவிதமான அவதாரங்கள் எடுத்து நீல பண்ணு அப்படின்னு சொல்ல அவளுக்கு தெரியல, கேட்க அவளுக்கு தெரியல. இரண்ய கசிப்பு மாதிரி ஏடாகுடமான ஒரு வரம் கேட்க தேவர்களுக்கு தெரியல. அவன் ஏடாகுடமான வரம் கேட்டதுனாலே நரசிம்மமூர்த்தின்ற ஒரு அவதாரம் நமக்கு கிடைச்சது. அது மாதிரி இரண்ய கசிப்பு அப்படி வரம் கேட்கறன்னா நரசிம்ம அவதாரத்துக்கு அந்த வாய்ப்பே இல்லாம போயிருக்கும். ராவணன் இப்படி ஒரு வரம் கேட்கல அப்படின்னா தெய்வம் மனுஷ ரூபேன்ற ஒரு வார்த்தையே இல்லாம போயிருக்கும். தெய்வம் மனுஷனா வரும்ன்ற கான்செப்டே இல்லாம போயிருக்கும். நிஜமாவே ஒரு ராவணன் தான் காரணம். மகாபாவினால என்ன பிரயோஜனம், உலகத்தை எல்லாத்தையும் படுத்தி தொடங்குறானேன்னா அவன் மனுஷர்கள்னால மரணம் சம்பவிக்கலான்னு கேட்கலையா, மனுஷர்கள் தானே நான் ஜெயிச்சுட்டேன், அவளே எனக்கு பெரிய பலம் இருக்கு, நான் ராட்சசன், மனுஷாலாம் ஒண்ணுமே கிடையாது, கிள்ளி ஓடிடுவேன். அவனையே கிள்ளி ஓடுறதுக்கு ராமன் மனுஷனா வந்துட்டான். ஆத்மானம் மனுஷம் மன்னே, தெய்வம் மனுஷனா வந்தது ஒரு ராவணனாலதான். அதே மாதிரி தேவக்கு வசுதேவர் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி கிளம்பி போற இடத்துல போகிற சமயத்துல தேவக்கு வசுதேவரை பார்த்து அசரீரி சப்தம் பேசல, அடே மூடா கம்சா, நீ எவ்வளவு அழைச்சிட்டு போறி, அவளுக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை உனக்கு யமன். அதனால கம்சனிடத்துலதான் அசரீரி பேசிட்டு அது பேசினதுனாலதான் கிருஷ்ணவதாரம்னு ஒண்ணு வரப்போறன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. தேவகி வசுதேவரிடத்துல அது பேசல், கம்சன் மகாபாவியா இருந்து கம்சனிடத்துல சம்பந்தம் இல்லாம ஒரு அசரீரி பேச, அது கூட இருந்த தேவகி வசுதேவர் கேட்டாலோ பகவான் வருவான்னு திடமா நம்பி அது வரைக்கும் அவளுக்கே கூட பகவான் வந்து தனக்கு குழந்தையா பிறக்க போறான்னு கேரண்டி கிடையாது, தெரியவே தெரியாது. இந்த அசரீரி சப்தம் கேட்டது கம்சன் வெத்த போனா அதன் பிறகுதான் எல்லா குழந்தையும் கொடுக்கிறேன்னு. அப்புறமா தேவகி கேட்கும் பொழுது அவன் கையினால நம்ம குழந்தைகள் போகணும்னு விதி இருந்தா அதுவும் நடக்கும், நம்ம குழந்தையினால அவன் முடிவு ஆகணும்னா அதுவும் நடக்கும் அப்படின்னு சொன்னார் வசுதேவன். கம்சன் காரணம் கொண்டுதான் இத்தனை சிரேஷ்டமா கிருஷ்ணவதாரம்னு ஒண்ணு நிகழ போறது அப்படின்றது லோகத்துக்கே பிரகடனம் ஆயிருக்கு. கம்சன் இல்லை அப்படின்னா இது லோகத்துல பிரகடனம் ஆயிருக்க. சின்ன சின்ன மனுஷர்கள், சின்ன சின்ன ஜந்துக்கள் எல்லாத்திலையுமே வினோதமான ஆச்சரியமான பல வாழ்க்கை தத்துவங்கள் இருக்கு. மகாபாரதத்துல கூட பார்த்தோம்னா ஒரு இடத்துல ரொம்ப அப்படியே கலத்து போய் கிடக்கிறவாள்லாம் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் மனத்துல. அப்ப அவர் சொல்றாரு, அப்பா இந்தியாவில் ஜலம் இருக்கா பாருடா அப்படின்ற சகதேவன். உடனே மரத்துல ஏறி பார்க்கிறான், ஏறி பார்த்துட்டு தூரத்தை பார்த்துட்டு சொல்றான்னா அங்கே நிறைய பட்சிகள்லாம் வராது, நிறைய பட்சிகள்லாம் அங்க சுத்தின்னு இருக்கு, அப்ப அங்க நிறைய ஜலம் இருக்குன்னு அர்த்தம்னா அப்படின்னு சொல்றான். அதன் பிறகுதான் அவன் அங்க போற, அப்பதான் யக்ஷ பிரஸ்னம்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த பட்சிகள் சுத்துறத கொண்டு அங்க நீர்நிலை இருக்கு, அதனால அங்க போனா ஜலம் இருக்கும்னு சொல்ல ஒவ்வொருத்தரா போய் அந்த குளத்துல விழறான். உரிமை இல்லாத ஒரு குளத்துல ஜலம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். கடைசியில தர்மராஜா போற யக்ஷப்பிரஸ்னம் கேள்வி கேட்கறது, அதன் பிறகுதான் யக்ஷப்பிரஸ்னம் அவ்வளவு அழகா விசேஷமா பல வாழ்க்கை ரகசியங்களை சொல்றேன். நிஜமாவே அந்த பட்சிகள் மட்டும் நீர்நிலைகள்ல சுத்தி நிற்கிறே அப்படின்னா யக்ஷப்பிரஸ்னத்துக்கு அஸ்திவாரமே இல்லாம கவாலுக்கு தாகம்னு ஒண்ணு எடுத்தது. தாகத்துக்கு காரணம் இருக்காது, தாகம் எடுக்கிறது ஜலம் சாப்பிடணும். ஆனா அந்த தாகத்துக்கு ஒரு காரணம், அந்த தாகத்துக்கு வேண்டிய ஜலம் இருக்கிற இடத்தை காண்பிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பட்சி, அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சகதேவன், இதுல ஒரு யக்ஷ பிரஸ்னம் நமக்கு. அதனால சின்ன ஒரு பட்சி தானே, அதன் மூலமா ஒரு பிரயோஜனம் இருக்கானா, அதன் மூலமாகவும் ஒரு பிரயோஜனம் இருக்கத்தான் செய்யணும். அணில் கூட சின்னதுதான், ஆனா ஆச்சரியமான கைங்கரியம் பண்ணிட்டு பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாரும் ஏதோ என்னால முடிஞ்ச அணில் கைங்கரியம் பண்றேன் ரொம்ப பெருசா வினயத்தோட பேசுறதா நினைச்சிட்டு இருக்கோம். அணில் கைங்கரியம் பண்றது ரொம்ப கஷ்டம், வானர கைங்கரியம் கூட பண்ணி தொலைச்சுள்ளா. ஏன்னா பெரிய பெரிய மலையும் பாறையும் கொண்டு வந்து போடுறோம். அணில் கைங்கரியம் பண்றதுக்கு அத்தனை தூரம் பகவானிடத்துல பிரீத்தி இருக்கணும், ஸ்ரத்த இருக்கணும், வினயம் இருக்கணும். அப்படி வீணா போயிட்டு இருக்கேனே, பகவத் கைங்கரியம் பண்ண முடியாம தண்டமா இருக்கேனே, என் சரீரத்தினால பகவானுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லையே, கதறி அழக்கூடிய மனசு வேணும். சரீரம் சின்னதா இருக்கான் முக்கியம் இல்ல, அந்த மனசு இருக்கா அதுதான் முக்கியம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏதோ ஒரு பெரியதான பாடம் இருக்கத்தான் செய்யணும். முள்ளுச்செடியினால என்ன பிரயோஜனம்னு கேட்டோம்னா, நல்ல செடியை பாதுகாக்கிறதுக்கு இந்த முள்ளுச்செடி அவசியமா தான் இருக்கு. முள்ளுச்செடியே இல்லை, நான் நல்ல செடியை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு வழி கிடையாது. எல்லாம் இரும்பு வேலி எல்லாராலையும் தான் போட முடியாது. முள்ளுச்செடி காட்டு இருக்கணும், வெட்டி ஓரம் சுத்தி வர வச்சுட்டோம்னா இது பாட்டுக்கு கிடக்கும், நல்ல செடி பாட்டுக்கு தானா இருக்கும். அதனால முள்ளுச்செடியினாலையும் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கத்தான் செய்யும். அதனால இது பிரயோஜனம் இல்ல, இது அனாவசியம், இவர்களால நமக்கு என்ன பிரயோஜனம் மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்காது. உறுதியமா சொல்லுவோம், பிரயோஜனம் இல்லாத ஒரு வஸ்து உலகத்தை எதுவும் கிடையாது, நமக்கு பிரயோஜனப்படுத்திக்க தெரியும். அவ்வளவுதான், முழு மூடனா இருந்தாலும் அவனிடத்திலேருந்து ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. எல்லா விதத்திலையும் அசக்தனா இருக்கான், தண்டமா இருக்கான்னா கூட அவன் மூலமா ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. யாரோ ஒருத்தர் வியாதியோடையே இருக்கான்னா அவர்களால வைத்தியனுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கத்தான் செய்யறது. அவர்களுக்கு வியாதி இருக்கிறதுனாலயே மருந்து கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. நஷ்டத்திலையும் பிரயோஜனம் இருக்கு, லாபத்திலையும் பிரயோஜனம் இருக்கு, சுகத்திலையும் பிரயோஜனம் இருக்கு, துக்கத்திலையும் பிரயோஜனம் இருக்கு, மானத்திலையும் பிரயோஜனம் இருக்கு, அவமானத்திலையும் பிரயோஜனம் இருக்கு, சீதத்திலையும் பிரயோஜனம் இருக்கு, உஷ்ணத்திலையும் பிரயோஜனம் இருக்கு. நல்ல வெயில் காலம் சுட்டரிக்கிற ஐயோ படுத்தி துறையறாரேன்னு தோன்றது. அவர் எவ்வளவு எவ்வளவு வெயில் அடிச்சாலும் திரும்ப மழையா கொட்டிடுறார். அதனால வெயில் அடிக்கலன்னா பூமியில இருக்கிற ஜலம் எல்லாம் மேல போகிறது வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு வெயில் அடிக்கலன்னா சாக்கடை தண்ணி நல்ல மழையா வரவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும், அப்படியே மைண்டா ஒரு கிளைமேட் நீங்க சொல்ற மாதிரி இப்படி இப்படி இருந்தா நன்னா இருக்கும் அப்படின்னா மழை பெய்யவே பெய்யாது. அப்படியே பெஞ்சாலும் தேவையான அளவு பெய்யாது. அப்படியே பெஞ்சாலும் பரிசுத்தமான பவித்திரமான ஒரு துளி பெய்யாது. எல்லாமே பயங்கரமா தான் இருக்கும். பகவானுக்கு எல்லாமே தெரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும். அவதூத கீதையின் ரகசியம் என்னன்னா, பகவான் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான், அதுலேருந்து நீங்க என்ன எடுத்துக்கிறதுதான் முக்கியம். கொக்கு போல கோழி போல இருக்க கத்துண்டா போய் கொக்கு மாதிரி காத்துண்டு கடக்கணும், என்ன வரதுன்னு பார்த்துட்டு அதை அனுபவிக்கணும். கோழி மாதிரி குப்பைய கலரி தொலைச்சாலும் அதுலேருந்து என்ன சாரம், கோழி குப்பைய நல்லா கலரிச்சினாலும் நான் குப்பைய கலறேன்னு அழவே அழாது, எனக்கு வேண்டி நெல்மணி கிடைச்சிரு அப்பாடா, எனக்கு வேண்டி ஆகாரம் கிடைச்சிரு, அடுத்து இன்னொரு குப்பையை போய் கலரும். நீ என்ன கலர்கள்னு முக்கியம் இல்லை, என்ன கிரகிச்சேன்னு தான் முக்கியம். அதனால எல்லாத்திலையும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த எண்ணத்தை மாத்திண்டாதீங்க. யாராவது ஒருத்தர் திட்டா, யாராவது ஒருத்தர் கேவலப்படுத்துறா, யாராவது ஒருத்தர் படாதபாடுபடுத்துறா, யாராவது ஒருத்தர் அவமானப்படுத்துறா, யாராவது ஒருத்தர் நம்ம இடத்துல கோபப்படுறா, யாரோ ஒருத்தர் நம்மள உதாசீனப்படுத்துறான்னா இதனாலேயே ஒரு வைராக்கியப்படுறது, அதனாலேயே ஒரு பிரயோஜனம் இருக்கு. பிரகல்லாதன் இரண்ய கசிபு அந்த பாடுபடுத்தல அப்படின்னா அஷ்டாட்சர மந்திரம் எல்லாமே தருன்ற எண்ணமே நமக்கு வராமல் குளம் தரும் செல்வம் தந்திடு மடியார் படுத்துயர் ஆயினம் எல்லாம் நிரந்தர செய்யும் நீர்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணாயனும் நாமும் திவ்ய பிரபந்த பாசனமே இல்லாமல் இரண்ய கசிபு பிரகல்லாதனை படுத்தினானோ
ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்துடைய பலம் தெரிஞ்சது. இல்லைன்னா சத்தியமா தெரிஞ்சிருக்காது. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு. யாரோ ஒருத்தர்மா காமாந்தகாரனா இருக்கான், காமமே வாழ்க்கையா வச்சுட்டு இருக்காங்கன்னா கூட அந்த காமத்தினால கூட சமயத்துல பல பிரயோஜனம் இருக்கிறத பார்க்கும். திருமங்கை மன்னன் கள்ளனா இருந்தா, எல்லா விதமான அட்டகாசமும் பண்ணிட்டு இருந்தா, ஸ்ரீரோளனா இருந்தா, குமுதவல்லி நாச்சியாரை பார்த்து மயங்கினா, அந்த காமத்துக்கு பார்த்தா அவள் உடனே சொல்லிட்டா, நீர் வைஷ்ணவன் ஆனாதான் கல்யாணம் பண்ணிப்பேன், கதி ஆராதனம் பண்ணாதான் குடும்பம் நடத்தினேன். அவருக்கு அவருக்கு அந்த காமம் இருந்ததுனாலேயே குமுதவல்லி நாச்சியார் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட முடிஞ்ச, இந்த மாதிரி ஒரு நிபந்தனை விதிச்சதுனாலேயே திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வாரா மாறினார். திருமங்கை மன்னன் ஆழ்வாராகிறதுக்கு காரணமே பார்த்தோம்னா அவருக்கு ஸ்திரீகளிடத்தில் இருந்த மோகமே இப்படி கொண்டு போய் விட்டு. அதனால அது எந்த இடத்துல யார் மூலமா பகவானிடத்தை திரும்புறதுன்னு தெரியாது. பார்த்தோம்னா லீலாசுகருக்கு, பில்வ மங்களருக்கு, சிந்தாமணி தேசி நிலத்தை அப்படி ஒரு பகு காமம் பகவான் பார்த்தா, அந்த காமமே அவருக்கு மருந்தா கொடுத்துட்டான். எந்த சிந்தாமணி மேல அவருக்கு அவ்வளவு மோகம் இருந்ததோ அந்த சிந்தாமணி மூலமாவே தன்னிடத்துல பக்தி வரும்படியா, பக்தி பிரவர்த்திக்கும்படியா பகவன் நாம ஜபத்தை சொல்லி கொடுத்து நல்வழி நடத்தினான். அதனால பகவான் எப்படியோ ஏதோ ஒரு வழியில நல்லது பண்ணிட்டுதான் இருக்கா. எந்த காரணத்தை கொண்டும் அவன் பேசக்கூடிய ரகசியங்களை கோட்டை விட்டுட்டு எனக்கெல்லாம் தெரியும், அவா சொன்னா நான் ஒரே குழம்பு கிடக்கிறேன்னு புலம்பாதீங்க. அவதூத கீதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, சரி இந்த நிகழ்ச்சி நடக்கிறதா, இதுல ஏதோ தெய்வம் எனக்கு சொல்றது, இது நடக்கலையா, இதுல ஏதோ ஒரு விஷயத்த தெய்வம் எனக்கு புரிய வைக்கிறது, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு ஒரே குழம்பு கிடக்கிறேன், ஒரே பயந்து கிடக்கிறேன், ஒரே பாரமா இருக்கு, ஒரே அழுகையா இருக்குன்னு இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். ஜென்ம ஜென்மாந்திரம் இப்படி சொல்றதுனால வாழ்க்கை ரகசியமும் தெய்வ சங்கல்பமும் ஒரு நாளும் புரியவே புரியாது. சங்கரர் கூட தன் சிஷ்யர்களோட நடந்து வர சமயத்துல எதிர்க்க ஒரு தன் நீச்சன் பாக்கிறதுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கான், உடம்பு முழுக்க அழுக்கழுக்கா இருக்கு, துர்கந்த வீசுற மாதிரி இருக்கு. அப்ப சங்கரனுடைய சிஷ்யர்கள்லாம் கூட சொல்றா, ஒதுங்கிப்போ அப்படின்னா, சங்கரன் ஒதுங்கப்பா நாங்கெல்லாம் பயந்து இருக்கோம் சார். அப்ப அவன் சிரிச்சுட்டே கேட்கிறான், எந்த பக்கம் ஒதுங்க சொல்றே, சரீரத்தை ஒதுங்க சொல்றா, ஆத்மா ஒதுங்க சொல்றா, எந்த பக்கம் ஒதுங்கினாலும் தெய்வம் இருக்குமே, என்ன பண்ணுவேன்னு கேட்டான். உடனே சங்கர கையை கூப்பிட்டு கால விழுந்தான்னு காண கிடைக்கிறது. ஒரு நீச்சன் தான் அவன் சொன்ன வார்த்தை, ஆஹா சரீரத்துக்கு தான் எல்லா பேதமும் இருக்கு, ஆத்மாவுக்கு ஒண்ணும் கிடையாது, ஏகமே அத்விதீயம். ஒரு வார்த்தை ஒரு ரகசியம் அந்த ஒரு நீச்சனுடைய வார்த்தையில கிடைச்சது. அப்புறமா தான் நீச்சனா வந்தது சிவபெருமான் அவருக்கு புரிஞ்சது. அந்தரியாம எப்படி வேணா பேசுவான், அவ்வளவு சிரேஷ்டம். எல்லா மகாத்மாக்களையும் பாருங்கோ, யாராவது ஒரு சின்ன குழந்தைகள் தெரியவா சொல்ற விஷயங்கள்ல கூட பெரியதான ரகசியங்களை அனுபவிக்கிறதுக்கு அவ தயாரா இருக்காங்க. ஏன்னா நான் ஒன்னும் தெரியாதவன், கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு அவ இருக்கிறதுனாலயே பெரிய ரகசியங்களா கத்துக்கிறான். நம்ம இப்போண்டு கத்துக்கவே ஆரம்பிக்கணும் தெரியாதவன், அதுக்குள்ளே எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எனக்கு எத்தனை அனுபவம் இருக்கு, எனக்கு தெரியும், வா இப்படித்தான் அப்படி முத்திர குத்துறோம். அப்படிலாம் யாரையும் நினைச்சுடாதீங்க. யாரையுமே மகாபாவி மகா மோசமானவர்கள்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. ஒரு க்ஷண நேரத்துல அப்படியே மாறிடு, அப்படியே பகவத் தியானத்துடைய எல்லைக்கெல்லாம் கூட போயிடுவா. இந்த காரணத்தை கொண்டு உங்க புத்தி சாதுரியத்தை கொண்டு நீங்களா ஒரு முடிவு பண்ணவே பண்ணாது. சுவாமி ராமானுஜர் கூட பார்த்தோம்னா, திருப்புளியங்குடியிலேருந்து அவ்வளவு அழகம் ஆழ்வார்த்த நகரி போகணும்னு பாக்கிறார். அந்த சமயத்துல கோவிலேருந்து வெளில வந்துட்டார். அர்ச்சகருடைய பொண்ணு அப்படி நெல் எல்லாம் காய வச்சுருக்கு, சின்ன குழந்தை பட்டு சொக்கா பட்டு பாவாடைலாம் கட்டிட்டு, தலையில பின்னெல்லாம் கட்டிட்டு, நெத்தில அழக பொட்டெல்லாம் வச்சிருந்து தேவையான அது பாட்டுக்கு நெல்லெல்லாம் அப்படி காலம் அப்படி எப்படி பண்ணு வளர்த்தி விடுவாங்க பண்ணிட்டு இருக்கு. அதை கேட்டு அடி பொண்ணே, இங்கேருந்து ஆழ்வார்த்த நகர் எத்தனை தூரம் டி குழந்தை அப்படின்னு இருக்கா. உடனே அந்த குழந்தை இடுப்புல கைய வச்சது வெத்திராசனுடைய மேலையும் தெரியுமா, ஒரு பார்வை பார்த்து கையில ஸ்ரீதண்டம் வச்சுட்டு காந்தியமா நிற்கிற ஆதிசேஷ அவதார். இந்த பொண்ணு இப்படி மேல கீழே பார்த்தது, தேவரிற்கு திருவாய்மொழி தெரியுமோ அப்படின்னு இருக்கு. உடனே வெத்திராஜ சிரிச்சார், தெரியும் டி, ஏதோ தெரியும் அப்படின்னு இருக்கா. அதுல கூவுதல் வருதல் செய்திதாயின் பாசுரம் உண்டு தெரியுமோ அப்படின்னா, உடனே அவர் சொன்னார், தெரியும், இவ்வளவு தெரிஞ்சும் கூட இப்படி கேள்வி அவசியமோ அப்படின்னு இருக்கு. அவர் கிடையாது புரியலடி குழந்தை, கூவுதல் வருதல்னா இங்கேருந்து ஆழ்வார்த்த நகரி கூட்டம்னா அங்க இருக்கவா கேட்டு தோ வரேன்னு சொல்லக்கூடிய தூரம் இது கூட உமக்கு தெரியாதோ அப்படின்னு. உடனே அவர் பாதி கையை கூப்பிட்டு சேவி சுட்டார் குழந்தை, ஓ திவ்ய பிரபந்தத்துக்கு இப்படி ஒரு அழகு கூட இருக்கு, இப்படி அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சிருந்தார். கூவுதல் வருதல் செய்திடாயின்னு அவர் கிருஷ்ணனை கூப்பிடாம பகவான் வரா நம்மாழ்வார் ஆழ்வார்த்தினர்கள் திருப்பணியங்குடி பெருமாளை கூட்டா தோ வந்துட்டேன்னு ஓடி வரணும். கூவுதல் வருதல் தூரத்துல இருக்கு. திருப்பணியங்குடியிலேருந்து ஆழ்வார்த்தினரி கூப்பிடுற தூரம் உனக்கு இது கூட தெரியாதோ திவ்ய பிரபந்தத்துல. திவ்ய பிரபந்தம் வேதாந்த அர்த்தம் தெரியும், இருக்கு ரகசியார்த்தம் தெரியும், சுவாபதேசம்னு சொல்லுவார். அதாவது ஆழ்வார் என்ன அனுபவத்தை சொன்னாலும் அந்த அர்த்தம் தெரியும். ஓ திவ்ய பிரபந்தம் புது அர்த்தம் இன்னைக்கு கத்துந்தேன். எத்திராஜு சத்துர்வேதி நன்னா விஷயம் தெரிஞ்சவர், திவ்ய பிரபந்தத்தை கரைச்சி குடிச்சவர், ஸ்வயம் ஆதிசேஷ அவதாரம், இத்தனை பெரியவரோ இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, இன்னைக்கு ஒரு புது அர்த்தம் எனக்கு திவ்ய பிரபந்தத்துக்கு தெரிஞ்சு கொடுத்தோ அப்படின்னு கைய கோபின்னு பேசுறா. பராங்குச நாயகிய ஆழ்வாரு இந்த குட்டி குழந்தையா வந்து எனக்கு உபதேசம் பண்ணிருக்கா அப்படின்னு ஏற்றுங்க மனசு. நிதானம் அந்த வினயம் நச்சன்மாவே ஆச்சரியமா பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா நம்ம எப்படி எங்கேயாவது நடந்து போவோம் மாட்டுக்குள்ளேயே ஏதான ஒரு பொருட்களே இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, காலில் படம் தட்டிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம சின்ன குழந்தைகள் பாருங்க காலில் இடம் மிதிச்சு விடுத்தனா உக்காந்து காலில் என்ன மிதிச்சுன்னு எடுத்து பார்த்துட்டு ஒண்ணு நம்ம கிட்ட கொடுக்கும், இல்லாட்டி வாயில பொடுகள் தூக்கி உடனே போடும், அப்படியே போகாது. பார்த்தா இட்டுனு தான் இருக்கும், அது ஏதாவது பொருள் எங்கேயா போட்டு விடுத்தனா தேடிண்டே இருக்கும். நிஜமாவே அதுங்களுக்கு தெரியாம நமக்கு தெரிய மாட்டேங்க, ஏன்னா அந்த கவனம் நமக்கு இல்லை. அதனால சின்ன சின்ன மனுஷர்கள் எல்லாத்திலையுமே ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. பராசர பட்டர் கூட ஒரு சமயத்துல திருமா மனுஷன் ஆழ்வார் பிரபந்தத்துக்கு கூறத்தாழ வியாக்கியான மனுஷா அந்த குழந்தை கேட்டு என்னப்பா இப்படி தப்பு தப்பா சொல்ற ஆழ்வார் எப்படி இப்படி சொல்ல முடியும், திருமா மனுஷர்னு சிறுமை பெருமை ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்த காண கிடைக்குமா, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் சொல்ல முடியுமா, என்ன இப்படி எல்லாம் சொல்றேன்னு தூக்கி வாரி போட்டது கூறத்தாழ்வான். அதன் பிறகுதான் எம்பார் கோவிந்தர் அருளாள பெருமாள் எம்பெருமானார் இவாளெல்லாம் காண்பிச்சு ஏண்டா பயல இவாளெல்லாம் சரீரத்தை எப்படி இருக்கா, சின்னவாளா இருக்கா, ஞானத்தை எப்படி இருக்கா, பெரியவாளா இருக்கா, இவாள மாதிரி இருக்கவாளை பார்த்தா அவள் சிறுமா மனுஷர்னு சொன்னான்னு கூறத்தாழ்வான் சொன்னார். இந்த குழந்தை கேள்வி கேட்கிறேன்னா எம்பார் கோவிந்தர் அருளாள பெருமாள் எம்பெருமானார் முதலியாண்டா இவாள்லாம் சிறுமா மனுஷன்ற ஒரு வியாக்கியானமே கிடைக்காம போயிருக்கும். நிஜமாவே அவ்வளவு சிரேஷ்டம் ஜெகத்பிதா எங்கே அப்படின்னு துருவன் கேட்கல அப்படின்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன் துவாதசாட்சரின்ற ஒரு மந்திரமே நமக்கு தெரியாம போயிருக்கும். அஞ்சு மாதத்துல பகவான பார்க்க முடியுன்ற ரகசியமே நமக்கு தெரியாம போயிருக்கும். அந்த அஞ்சு வயசு குழந்தை ஜெகத்பிதா எங்க தந்தை எங்கே எஞ்சேனோ துருவனை போலேன்னு திருக்கோள பெண்களை கேட்கிறான்னா அத்தனை சிரேஷ்டம் ஒவ்வொரு திருடத்திலையும் ஏதோ ஒரு ரகசியம் ஒழிஞ்சின்றதான் கிடக்க. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமியா தெய்வம் இருக்கிற காரணத்தினால அந்த தெய்வம் விதவிதமா பேச அவதூத கீதையுடைய ரகசியம் இதுதான். உத்தவனுக்கு எம்பெருமான் சொல்ல அந்த எம்பெருமான் சொல்லும் பொழுது அவதூதர் யது மகாராஜாவுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்ற அவதூதர் யது மகாராஜாவுக்கு சொன்னார்னு சொல்லி கிருஷ்ணன் உத்தவருக்கு சொல்ல, அத சுகபிரம்ம மகரிஷி பரிஷத்து மகாராஜாவுக்கு சொல்ல, அத சூத பௌராணிகள் சௌனகாதி முனிவர்களுக்கு நைமிசாரண்யத்தை சொன்னார். அத்தனை சிரேஷ்டம் ஸ்ரீமத் பாகவதம். பொய் இல்ல வாழ்க்கை தத்துவம். என்னைக்கு வேணா எப்ப கேட்டாலும் எப்ப வேணா வாழ்க்கையில பிராக்டிக்கலா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய புராண இதிகாசம். எந்த காலத்திலையும் வீண் போகாது, நிஜமாவே ஆச்சரியமானது, அதி விசேஷமானது. எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. பார்த்தோம்னா சில பேர் கடைகளை தேங்காய் வாங்குவது அவளுக்கு வாங்க தெரியாது, ஆனா கலக்கான அழகா தட்டி 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 சப்தத்தை வச்சு கண்டுபிடிச்சு கொடுப்பான். அவன் ஆச்சரியமா இருக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் நமக்கு தெரியும், எடுக்கிறதா சரியா இருக்கும். அந்த சந்தர்ப்பங்கள் ரொம்பவே சரியாத்தான் இருக்கு. அதனால எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு சூக்ம ரகசியம் இருக்கு. அந்த சாரத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க, அசாரத்தை தள்ளி விட்டுடு. இந்த அவதூத அப்படித்தான் அவரவழகா கவனிக்கிறார். எல்லாருமே பூமியில வாழ்ந்து இருக்கோம், ஆனா பூமியுடைய தன்மை என்ன, பூமியுடைய ஸ்வரூபம் என்ன, அதனுடைய அஸ்திவாரம் என்னன்னு யாரும் யோசனை பண்ணல. இந்த அவதூதர் பார்த்துட்டார், யார் என்ன சிட்டியில இருந்தாலும் பூமியானது தன் தர்மத்துல மயங்கி கிடக்கிறது. இவ அப்படி இருக்காளே அவ அப்படி இருக்காளே அப்படின்னு புலம்பறது இல்லை. அப்ப பூகம்பம் எல்லாம் வருது அப்படின்னா அது பூமி தானே கோபப்பட்டு பண்றதில்லை, பகவத் சங்கல்பத்தினாலும் பகவான நடுங்க வைக்கிறான் எழிய தானா ஒன்னு நடுங்கிறது. கம்பம் பூகம்பம் அப்படின்னா சம்ஸ்கிருத்தில் நடுக்கம் நிலநடுக்கம்னு சொன்னா சம்ஸ்கிருத்தில் பூகம்பம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த யார் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் எவ்வளவு நல்லவாளா இருந்தாலும் பூமி எல்லாரையும் பொறுமையா பார்த்துட்டு சன்னிதானத்திலிருந்து எல்லாத்தையும் நடத்தி பூமி இடத்திலிருந்து தான் கத்திண்ட பாடம்னு சொன்னான். மலை மரம் எல்லாமே அடுத்த நாளுக்கு வேண்டியதான வஸ்துக்களா தான் தான் வச்சிருந்திருக்கு, தான் எதையும் அனுபவிக்கிறது இல்ல. இது மலை மரம் இதனிடத்திலேருந்து பரோபகாரம் இதம் சரீரம்ன்ற ஒரு பாடத்தை கத்துண்டேன் அப்படின்னு சொல்றார். வாயு எல்லா வஸ்துக்களோடத்திலையும் போனாலும் கூட அது பாட்டுக்கு அந்தந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருந்திருக்க ஒழிய, ஆனா எந்த காரணத்தை கொண்டும் அது தன் சுவாவத்தை மாதிக்காம பகவத் சிந்தனையில பயன்றிருக்கு. அந்த மாதிரி வாயு நிறத்திலே தான் கத்திண்ட பாடம் ஆகாசம் எதனாலையும் அது பாதிப்பு அடையறதே கிடையாது. புயல் காற்று வீசினாலும் நிலநடுக்கமே வந்தாலும் சுனாமியே வந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் ஆகாசத்தை யாரும் பாதிக்க முடியறது இல்லை. அந்த மாதிரி ஆத்மாவும் எதனாலையும் பாதிக்கப்படுறது கிடையாது. சரீர அபிமானத்தினாலதான் பாதிப்படையறா போல தெரியறதே ஒழிய ஆத்மாவுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பில்லை. இந்த ஆகாசம் போல ஆத்மாவானது எல்லை இல்லாம இருக்கு, பரம பவித்திரமா இருக்கு, பரிசுத்தமா இருக்குன்னு ஆகாசத்தினிடத்திலேருந்து தான் கத்திண்ட பாடம்னு சொன்னான். இதுதான் அவள் நேற்றைக்கும் சொன்னான். அடுத்ததா சொல்லும் பொழுது ஜலத்தை சொல்ல ஆ கோயிஷ்டாமயா புவக. சந்தியாவந்தனம் பண்ற சமயத்துல கூட அவ்வளவு அழகா இந்த ஜலத்தை சொல்லும்போது பிரத்யக்ஷ பிரம்மம்னு சொல்றான். சொன்னாவே ஜலம் அவ்வளவு சிரேஷ்டமா இருக்குன்னா ஜலம் இல்லாம உலகத்துல எதையுமே நம்ம சுத்தப்படுத்தவே முடியாது. பெருமாளுக்கு நிவேதனம் பண்றோம்னா கூட ஜலத்தை கொண்டு அதை புரோஷனம் பண்ண வேண்டிய மந்திரத்தை சொல்லி நம்ம உடம்ப சுத்தப்படுத்துறதுக்கு ஜலம் அவசியமா இருக்கு. ஆதாரத்தை பக்குவப்படுத்துறதுக்கு ஜலம் அவசியமா இருக்கு. அது தன்னுடைய இயல்புல இருந்துண்டு எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துறது, தன்னை அழுக்காக்கிண்டு தன்னை சமப்படுத்திண்டு அடுத்த வாளுக்கு சகல விதத்திலையும் பரிசுத்தம் கொடுக்க அவ்வளவு சிரேஷ்டமா இருக்கு. நிஜமாவே ஜலம் ரொம்பவே வசதி. அதனாலதான் நம்ம பெரியவாள் நதிகள் எல்லாம் தெய்வங்களா கொண்டாடுறா, சமுத்திரத்தை கூட அவ்வளவு விசேஷமா சொல்றாங்கன்னா ஜலம் இல்லை அப்படின்னு வாழ்க்கையில நீரின்றி அமையாது உலகன்னு கூட தமிழ்ல சொல்லுவாங்க. ஜலம் இல்லாம உலகத்து எதுவுமே கிடையாது. அதனாலதான் பார்த்தோம்னா தீர்த்த யாத்திரைன்னு சொல்லிட்டு அந்த நதிகள்லாம் தேவிச்சு அதுல அழகா தீர்த்தம் ஆடி அதி விசேஷமா அதுக்கெல்லாம் மரியாதை பண்ணணும் அப்படின்னு நம்ம சனாதனமான தர்மத்துல காண கிடைக்க. இன்னைக்கும் ரிஷிகேஷ் ஹரித்வாரெல்லாம் பார்த்தோம்னா அவளை பொறுத்த வரைக்கும் கங்கை தான் பிரம்மம். அந்த கங்காதேவிய நித்தியம் ஆனந்தமா ஆரதி காட்டி தொழுதாச்சுன்னு அவள் காப்பாற்றுவார். இன்னைக்கும் சாயங்காலம் ஆரதி பார்க்கணும் கங்கை யமுனைகள்லாம் அவ்வளவு தூரம் பெரிய பக்தியோட அவ பண்ணுவான். அத்தனை சிரேஷ்டம் இந்த ஜலம், எல்லா விதத்திலையும் எல்லாருக்கும் இனிமையா இருக்கு. அதை நன்னா கொதிக்க வச்சோம்னா அது நன்னா கொதிச்சு அடுத்த வாளுக்கு சுகம் தருது. அதே கோடை காலத்துல பானையில விட்டுட்டோம்னா அதையே நல்லா குளிர்ச்சியை வாங்கிட்டு அந்த குளிர்ச்சி அப்படியே கொடுத்துறது, எதுவும் தனக்குன்னு வச்சுக்கிறது இல்லை. ஜலம் கொதிக்க வச்சோம்னா நன்னா சூடா இருக்கு, நமக்கு வெது வெதுப்பா எப்படி வேணுமோ நம்ம சரீரத்துக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மாத்தினா அதே மாதிரி இருந்து ஒரு சுகம் கொடுக்கறது. குளிர்ச்சியா வேணும்னா குளிர்ச்சியா இருக்கு. அதே ஜலம் ஆகாரத்தை பக்குவப்படுத்துறதுக்கு தேவைப்படுறதுன்னா ஓரளவுக்கு ஜலம் விட்டோம்னா அது மற்ற விஷயங்களோட அரிசினா அரிசியோட கலக்கிறது, அதே சமயத்துல காயினா அந்த காயோட கலக்கிறது, பாலோட விட்டா பாலோட கலக்கிறது, எந்தெந்த வஸ்துக்களோட சேர்க்கிறோமோ அந்தந்த வஸ்துக்களோட சேர்ந்து அதற்கு ஒரு நல்ல தன்மையை அது கொடுத்துருது. தன் தன்மையை இழந்தாவது மற்றவாளுக்கு சுகம் கொடுக்கறது ஒரு தன்மைய இந்த ஜலம் வச்சிருந்து. நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஜலம் தான், ஆனா இப்படி ஒரு யோசனை நமக்கு கிடையாது. அவதூதருக்கு அப்படி ஒரு சிந்தனை விசேஷமா இருக்கு. கங்கா யமுனை எல்லாம் பார்த்தா எங்கேயோ இமயமலை உற்பத்தி ஆகி அவ்வளவு தூரம் ஓடுறது, எனக்கு ஒரு துளி வேணும், இது என்னோட பங்குன்னு வச்சுக்கிறதே இல்லை. அவாதான் வேணா இப்ப காவேரி கூட கர்நாடகம் எனக்கு தமிழ்நாடு எனக்குன்னு சொன்னாலும் அவ ஒண்ணும் அப்படி அது பாட்டுக்கு ஓடிந்தே கிடைக்கிறது. யார் எடுத்திருந்தாலும் நாய் நக்கி குடிச்சாலும் அதுக்கு அதுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி அது சுகம் கொடுக்கறது. பாம்பும் ஜலம் குடிக்கும், கொசுவும் ஜலம் குடிக்கும், காகமும் ஜலம் குடிக்கும், மனுஷனும் ஜலம் குடிப்பான், அர்க்யமும் விடுவோம், மலமூத்திர விசர்ஜனமும் செய்வோம், அதை கொண்டே உடம்ப சித்தம் பண்ணுவோம், அதை கொண்டே பகவானுக்கு நிவேதனம் பண்ணுவோம், பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் இத்தனை பண்ணாலும் ஜலம் அவ்வளவு சுத்தமா இருக்கு. இந்த ஜலம் அவ்வளவு நன்னா இருக்கு. அதே போல பக்த ஜனங்கள் அவ்வளவுதான் சொல்ற ஜலம் எப்படியோ அந்த மாதிரி பக்த ஜனங்கள் அவ எல்லாரோடையும் கலக்கிறாளா, யார் யாருக்கு எப்படி வேணும்னு அந்த மாதிரி பழகிறாளா, ஒவ்வொருத்தருடைய தாபத்தை தீர்க்கிறார். பார்த்தோம்னா பெரிய நீர்வீழ்ச்சியில மலையிலேருந்து விழுந்த பார்த்தாலே ஒரு குதூகலம், அந்த வேகம், அந்த நதியெல்லாம் அடிச்சுட்டு போற வேகத்துல அப்பா அப்படின்னு இந்த ஜலம் ஓடுறது ஒரு அழகு, அது வளைஞ்சு போகிறது அழகு. அதனால பார்த்தா அழகா வளர்ந்து வளர்ந்து அவன் நேரெல்லாம் போகவே தெரியாது ஜலத்தில். எந்த இடத்துக்கே தான் மாதிரி வளர்ந்து 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 எல்லாத்தோட சேரக்கூடிய ஒரு தன்மை. ஞானிகள், ரிஷிகள், மகாத்மாக்கள், தபஸ்விகள் எல்லாம் இந்த ஜலம் மாதிரி இருக்கான். அதனாலதான் எல்லா விதமான ஜனங்களுக்கும் நன்மை கிடைக்கும். நாரத மகரிஷி ஜலம் மாதிரி இருந்ததுனாலதான் ராவணன், கும்பகர்ணன், கம்சன், இரண்யாசன், இரண்ய கசிபு, துருவன், பிரகல்லாதன், வேதவியாசன் எல்லாருக்கும் பொதுவா தான் அவர் இருந்தார். இவாருக்கு இப்படி அவளுக்கு அப்படின்னு அவர் பாட்டுக்கு பொதுவா இருந்தார். ஒவ்வொருத்தரை எப்படி பக்குவப்படுத்தணும் அந்த மாதிரி பக்குவப்படுத்திட்டு பண்ணிட்டே இருந்தார். அதுதான் ஆச்சரியம், ஜலத்துடைய பலம். அன்னத்தோட சேர்த்து அதோட சேர்ந்துடுறது, தாயோட சேர்த்து அதோட சேர்றது, பால், தயிர், மோர், இப்படி எதோட சேர்க்கிறோ அது பாடி அதோட கலந்து 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 போயிடுது. அதே ஜலத்தை மண்ணில் விட்டுறது, மண்ணோட சேர்ந்து போயிடுது. அவ்வளவு சிரேஷ்டமல்ல, நிஜமாவே பாருங்க எத்தனை தூரம் நீர்மைன்னு ஒரு குணம் சொல்லும். பகவானுடைய குணத்தை சொல்லும்போது நீர்மைன்னு ஒரு குணம் சொல்லுவார். அப்படியே சகம்மா தானாவே கலந்து பழகிறது, தன்னைக்கு இறக்கின்ற சௌலபியம் மாதிரியே சௌசீல்யம், நீர்மை கலந்து எளிமையா கலந்து அதை கலந்து பழகிடுறான். தனியா ஒதுங்கி நிக்கிறது என்ன மாதிரி கிடையாது. நீங்க ஜலத்தை எதோட வேணா விடுங்கோ, அது பாடு கலந்து 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 போயிட்டு யார் யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டே இருக்கும். இது ஜலத்தினிடத்திலேருந்து கற்றுண்ட பாடும் இந்த ஜலம் போல பக்தர்கள் இருக்கே, ஜலம் போல பக்தர்கள் இருக்கிறதுனாலதான் நம்மெல்லாம் கொஞ்சமாவது உருப்படுறோம். சத்தியமா சொல்றேன், நிஜமாவே நிஜமாவே இமயமலையிலேருந்து கீழே கங்கை விழவே விழமாவே அப்படியே இருந்தான்னா நமக்கு எல்லாம் கங்கையில குடிக்கிற வாய்ப்பே கிடையாது. அவ ஓடுறதுக்கு தயாரா இல்லைன்னா நிஜமாவே காசி முக்கியமான புண்ணியக்ஷேத்திரங்கள்லாம் கிடையவே கிடையாது. காவேரி அவ்வளவு தூரம் கிளம்பி விதவிதமா சுத்திங்க கொள்ளிடம் அப்படின்னா சுத்தலைன்னா ஸ்ரீரங்க கஷேத்திரமே கிடையாது. பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா இந்த புண்ணிய நதிவீரங்கள் இல்லைன்னா மகாத்மாக்கள் தபசு பண்றதுக்கே இடம் கிடையாது. சரஸ்வதி நதி தீரத்தை உட்கார்ந்துதான் வேதவியாச ஸ்ரீமத் பாகவதம் எழுதினான்னு காண கிடைக்கிறது. இன்னைக்கும் மந்திராலயம் கொண்டாடி இருக்கோம்னா துங்கபத்ரா நதிக்கட சுவாமி ராகவேந்தருக்கு அவ்வளவு உகப்பா இருந்தது அபாரான்னு உட்கார்ந்த, வேற எங்கேயுமே போகல. துங்கபத்ரா நதிக்கரை இல்ல அப்படின்னா நிஜமாவே மந்திராலயம்ன்ற ஒரு இடம், அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு இடம் நமக்கு அனுபவிக்க கிடைச்சிருக்குமான நிச்சயமா இல்ல. பீமா நதியிடம் இல்ல, சந்திரபாகா இல்லன்னா பண்டரி புறமே கிடையாது. இந்திரயாணி நதி தீரம் இல்லைன்னா ஆலந்திக்கு ஒன்னும் அழகு கிடையாது, ஞானேஸ்வர் சமாதியும் கிடையாது, அவ்வளவு சிரேஷ்டமான துக்காராமுடைய ஆனந்தமான அபங்கமும் கிடையாது. நிஜமாவே இந்திரயாணி நதி இல்ல, இந்திரயாணி நதி வந்து புண்ணியமா இல்ல, பக்தியா இல்லன்னா அபங்கம் எல்லாம் என்னைக்கோ தண்ணியில மூழ்கி போயிருக்கும். அவ பக்தியா இருந்தாலும் இந்திரயாணி நதியில விட்ட அத்தனை துக்காராம் அபங்கமும் மூணு நாள் நாலு நாள் கழிச்சு மிதந்து வந்ததை ஒழிய மூழ்கி அழிஞ்சு போகவே இல்லை. அதே நதி வெள்ளம் பெருசா வரலை அப்படின்னா நாராயண தீர்த்த சன்னியாசியா மாறிக்கவே மாட்டார். அது வெள்ளமா வந்தது உடனே ஆகா உயிரை காப்பாத்தினும் ஆபத் சன்னியாசம்னு சொன்னார். நாராயண தீர்த்தரா ஆன, நாராயண தீர்த்தர ஆனதுனாலேயே கிருஷ்ணலீலா தொடங்கி இல்லன்னா கிருஷ்ணலீலா தொடங்கினி இல்ல. தாமிரபரணி ஆத்தங்கரை இல்லைன்னா நவதிருப்பதியே கிடையாது. நிஜமாவே ஆழ்வார் திருநகரியும் இல்லை, திருப்புளியங்குடியும் கிடையாது, ஸ்ரீவைகுண்டமும் கிடையாது, திருத்தொலைவிந்தி மங்கலமும் கிடையாது. இத்தனைக்கும் காரணம் தாமிரபரணி ஆத்தங்கர். அவ்வளவு சிரேஷ்டம் என்ன, நம்ம தேசங்கள் தேசத்திலேயே பார்த்தோம்னா திவ்ய தேசங்கள் எல்லாம் பார்த்தோம்னா பெரிய உத்தமமான க்ஷேத்திரங்கள் தீர்த்தங்கள் இருக்கிற இடங்கள்ல மட்டும்தான் நிர்மாணமே. அவ்வளவு சிரேஷ்டம் நைமிசாரண்யம் கூட சக்கர தீர்த்தம் விசேஷம். எங்க வேணா போங்கோ பாரத பூமியில தீர்த்தத்துக்கு என்னைக்குமே மரியாதை சத்தியமாகும். நமக்கு தான் தெரியல, நமக்கு தான் தீர்த்த மரியாதை தெரியலையே ஒழிய அவ்வளவு சிரேஷ்டம் தீர்த்த மரியாதையும் தெரியல, தீர்த்த ரூபமாயிருக்கிற பக்தாளுடைய மரியாதையும் தெரிந்தல. ஆனா உபயோகப்படுத்திக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆகா இனி இல்லைன்னா நம்ம இல்லை அந்த புத்தி. நிச்சயம் தீர்த்தத்தை அனுபவிச்சிருக்கா, அனுபவிச்சிருக்கோம். தண்ணி வரல, இன்னைக்கு வருமா வராத, கார்பரேஷன் கார நாளைக்கு தண்ணி வராதுன்னு அன்னைக்குதான் தண்ணி பத்தி மரியாதையே வரும். இல்ல நான் அதுவா பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது, நிச்சயம் வந்து இந்த கவலைதானு சட்டங்கள் முதற்கொண்டு சத்குரு முதற்கொண்டு பக்தர்கள் வரைக்கும் கிடைச்சிட்டே இருக்க வரைக்கும் கிடைச்சிருக்கு 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 கிடைக்கல. ஆஹா ஜலம் இல்லைன்னு அதான் ஜலத்துடைய அருமை தெரியும். அது போல இந்த ஜலம் அவ்வளவு பவித்திரமா இருக்கு. பக்த ஜனங்களும் அந்த மாதிரி பார்வையினாலையும் தேடி ஓடுறதுனாலையும் தொடர்றதுனாலையும் கண் பார்வை தீட்சை கொடுக்கறதுனாலையும் எல்லாத்தையும் பவித்திரப்படுத்தார்கள். தூய பருணியை யமுனை துறைவனை யமுனை இருந்ததுனாலதானே கிருஷ்ணன் விளையாடினா காலிந்தி புலிநாங்குண பிரணயினம் ஒருத்தி மகனா திறந்து ஓர் எதில் ஒருத்தி மகனாய் விழித்து வளரன். இந்த யமுன வழியாதானே பகவான் போனான். அவ்வளவு சிரேஷ்டமாச்ச சமுத்திரமே இல்லைன்னா துவாரகையுடைய அழகு இந்த சமுத்திரம் இருக்கிறதுனாலதான் துவாரகைக்கு அழகு. அந்த மாதிரி அந்த ஜலம் ஜலம் எல்லா இடத்திலும் எப்படி பழகி அவ்வளவு அழகா எல்லாருக்கும் இதம் பண்றதோ அந்த மாதிரி பக்த ஜனங்கள் இருக்கார்கள். இது நான் ஜலத்தினிடத்திலிருந்து கத்தின்ற பாகம். நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஜலம் கண்ண கூட கண்ணீர் வழிகிறது ஆனந்த கண்ணீர் எல்லாம் சொல்றோம். ஜலத்துக்கு இவ்வளவு பிரயோஜனம் இருக்குன்னு ஒரு அவதூண்ட அனுபவிச்சு சொல்லிட்டா அவ்வளவு சிரேஷ்டமா அத்தனை விசேஷமா. இந்த பாடம் நான் ஜலத்தினிடத்திலிருந்து கத்தின்றேன். பக்தர்களும் ஜலமும் ஒண்ணு தீர்த்தி குருவந்தி தீர்த்தான். நாரத மகர்ஷி கூட பக்தி சூத்திரத்தை சொல்லும் பொழுது தீர்த்தங்கள் எல்லாம் பரமசுத்தமா ஆக்கிறதுக்காகவே மகாத்மாக்கள் எல்லாம் தீர்த்தயாத்திரை போகின்றார்கள் அப்படின்னு காண கிடக்க. கெட்ட ஜலமா இருந்தால் நிறைய நல்ல ஜலத்தை கொண்டு அடிச்சு வீசுறோம் இல்லையா? அப்ப தாக்கட ஜலம் ஓடுமே சமயத்த தாக்கட அடத்தின் கொடுத்து தாக்கட ஜலம் தேங்கி நிக்கணும். நல்ல ஜலத்தை வேகமா அடிச்சோம்னா தாக்கட ஜலத்தை அடிச்சுட்டு போகும். அந்த மாதிரி அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஜலமும் பக்தியும் பகவத் பக்தர்கள் அத்தனை சிரேஷ்டமா ஜலத்தினிடத்திலிருந்து இது நான் கத்தின்ற பாடம் அப்பா. அவதூத மகாராஜா இதனாலே அவதூத மகாராஜா தான். ஏன்னா ராஜன் மாதிரி இருந்து சொல்லிட்டு இருக்கார். நீ எது மகாராஜா சிஷ்யனா கைகட்டி வாய்பத்தி கேட்டுருக்கார். கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் நிஜமாவே ஜலத்துடைய மோகாத்மியம் என்னன்னு தெரியாது. சத்தியமாவே இந்த ஜலம் கிடைக்கல. அதனாலதான் பிரகித் மகாராஜாவுக்கு கூட ரிஷி நடத்த தாகம் எடுக்கிறது ஜலம் கொடுங்க ஜலம் கொடுங்கன்னு கேட்டு அவர் கொடுக்கல. அந்த கோபத்தெல்லாம் செத்த பாம்பு எடுத்து அவர் கழுத்து மேல மாலையா போட்டுட்டு போனோம். அதனாலேயே அவன் ஏழு நாள் மரணம். அதனாலேயே சத்தாகும் பாகவதம். அவனுக்கு தாகமே இல்லை ஜலமே அவசியம் இல்லை. என்ன சத்தாகும் பாகவதமே கிடையாது. சத்தியம் சத்தியம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டநாதன் பரம பவித்திரமானவன். அப்படி பவித்திரமானவனுக்கு பட்டாபிஷேகம் ராமனுக்கு அவ்வளவு அழகா பட்டாபிஷேகம் பண்றார். அப்ப கூட எல்லா உலகத்திற்கு எல்லா விதமான புண்ணிய நதிதீரங்கள்லேருந்தும் ஜலம் கொண்டு வந்து சமுத்திரத்திலேருந்து ஜலம் கொண்டு வந்து ராமனுக்கு அபிஷேகம் பண்ணிதான் பட்டாபிஷேகம் பண்ணான்னு காண கிடைக்க. அவ்வளவு சிரேஷ்டம் இத்தனை இவ்வளவு பவித்திரமான ஜலம் இருக்கு. இந்த ஜலத்தை இல்லாத காலம் ஒரு ஜலம் பரம பவித்திரமானது. சப்த சாகர சரி பரியந்தம் தீர்த்த ஸ்நானம் பலம் யதா குருஜிதால சொல்ற. ஏழு கடல்கள் இருக்கும்படியான உலகத்திற்கு எல்லா விதமான தீர்த்தங்கள்லையும் தீர்த்தமாறினா என்ன பிரயோஜனம் கிடைக்குமோ அந்த பிரயோஜனம் எல்லாம் சத்குருவுடைய திருவடியை அலம்பின ஜலத்துல கோடியில ஒரு பங்குல சத்தியமா கிடைச்சிடும். பரம பவித்திரமானது சத்குருவுடைய திருவடி அலம்பின ஜலம் அப்படின்னு காண கிடைக்கிறது. படுக நம்பி கூட சுவாமி ராமானுஜருடைய திருவடி அலம்பின ஜலத்தை தான் தன்னுடையதான வம்சத்துக்கு நிதியா வச்சுட்டு போனா அப்படின்னு காண கிடைக்கிறது. அவ்வளவு சிரேஷ்டம் ஜலம். பகவானு கூட நித்தியம் அபிஷேகம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா அந்த ஜலம் ஜலப்பிரவாகம். இந்த மழையை பார்த்தாலே ஒரு குதூகலம் அந்த ஜலமா இருக்கு. அதனாலே மலரோடு ஜோர ஜல பிரவாகம் கொட்டு கொண்டு கொட்டிட்டேன். அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பார்க்கறது அதிசயமா இருக்கு. அதனால ஜலம் உத்தமமானது. எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றோம்னா அடுத்த நாள் எந்த ஜலத்தை பார்த்தாலும் உடனே பகவத் தியானம் வரணும். அம்மாழ்வார் மாதிரி உண்ணும் சோறு பருகுனியே தின்னும் வச்சுல எல்லாம் கண்ணன் சொல்லி சொல்லி மனப்பாடம் ஆயிடுதானா. தண்ணி குடிக்கும் போதுதான் கண்ணன் நினப்பு வரமாட்டேங்கிறதான் கஷ்டமா இருக்கு. பருகு நீர் சொல்லும்போது கூட சொன்னா கூட கூட அழகா சொல்லிடு உண்ணும் சோறு பருகு நீர் நின்றுக்கிற எல்லாம் கண்ணன். ஆனா ஜலம் சாப்பிடும்போது அந்த நினைப்பு வரணுமே. ஆஹா கண்ணனானு நான் குடிக்கிறேன், நான் ஜலத்தை குடிக்கல கண்ணனை குடிக்கிறேன் அந்த நினைப்பு வரணும். சத்தியமாறு கண்ணனை குடிக்கிறோம் நினைப்பு வந்துடுதுன்னா பரம சுக்கம். அது இல்லாம இந்த ஜலம் குடிக்கிறேன் நினைக்கும் பொழுதுதான் தோத்து போகும். அதுக்குதான் சொல்லுச்சு ஜலம் அவ்வளவு விசேஷம். அதுவும் கண்ணனாகவும் பக்தர்களாகவும் இந்த ஜலத்தை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அத்தனை சிரேஷ்டம். கபில அழக தத்துவத்தை எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே தேவகி தேவகூதி கூட ஆச்சரியமா ஜ ஜலப்பிரவாகமா நதியோட கலந்தாள் அப்படின்னுதான் ஸ்ரீமத் பாகவதத்துல காண கிடைக்க. அத்தனை சிரேஷ்டம் இந்த ஜலம். அதனால ஜலம் சாப்பிடும் பொழுதெல்லாம் பக்தர்களையும் பகவானையும் ஸ்மரிங்கும் அவதூதர்கள்னா அவ்வளவு அழகா ஜலமும் பக்தர்களும் ஒன்னப்பா. பக்தர்களுக்கு என்ன குணம் உண்டோ அத்தனை குணமும் ஜலத்துக்கு இருக்கு. ஜலம் எப்படி எல்லாம் இருக்கோ அது போல பக்தர்கள் இருக்கா. அதனால பக்த லட்சணம் என்னன்னு ஜலத்து மூலமா கத்துண்டு அப்படின்னு ஆச்சரியமா யது மகாராஜாவுக்கு சொன்னார். யது மகாராஜா ரொம்ப சந்தோஷமா சொல்லிருந்தார். பூமியை சொன்னார், மலையை சொன்னார், மரத்தை சொன்னார், வாயுவை சொன்னார், ஆகாசத்தை சொன்னார், ஜலத்தை சொன்னார். பஞ்சபூதங்கள்ல ஒவ்வொன்னா சொல்லிண்டு வரார். அடுத்த அக்னி. அக்னி ரொம்பவே விசேஷமானது, புரியாதது. நிஜமாவே சனாதனமான சிந்து தர்மத்தில் இருக்கிற ஞானிகளை போல எல்லாத்துடைய எல்லையை பார்க்கக்கூடிய சக்தி ஒரு திறமை நிஜமாவே யாருக்குமே காண கிடைக்க மாட்டேங்கிற அதுதான் சனாதனமான சிந்து தர்மத்துடைய பலம். பாரத பூமியுடைய பலம் இந்த அக்னி ரொம்ப விசேஷமான பாரபட்சமே கிடையாது. எதை வேணா போடுறதும் இருக்கும், கவலையே கிடையாது. அது உசுருள்ள ஜந்துவை போட்டாலும் எரிக்கும், கட்டைய போட்டாலும் எரிக்கும், பச்சை மரமா இருந்தாலும் இதனால முடிஞ்ச வரைக்கும் எரிச்சு 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 என்ன உண்டு எல்லாம் பண்ணும். அந்த அவ்வளவு விசேஷமா பவித்திரம். நிஜமாவே நீங்க அக்னியில எதை கொண்டு போட்டாலும் அதனுடைய பவித்திர தன்மை மட்டும் மாறவே மாறாது. அந்த பவித்திர தன்மை, அந்த பவித்திர தன்மை அதுக்கு ஒரு தன்மை இருக்கணும். அந்த சுடுறதுன்னு ஒரு தன்மை, எதை போட்டாலும் அது ஒண்ணு மாறவே மாறப்போது அதேதான் பரிசுத்தமாகத்தான் இருக்கும். கற்பூர ஆரத்திக்கு ஆற்றம் விளக்கேற்றம்னா பாரத பூமியில என்னைக்குமே இந்த வெளிச்சத்துக்கு ஒரு தனி மரியாதை, அக்னிக்கு அத்தனை ஒரு மரியாதை, சிரேஷ்டம். அவ்வளவு வசத்தி இந்த அக்னி. அந்த அக்னி பரம பவித்திரமா இருக்கு. எல்லாத்தையும் ஸ்வீகரிக்கிறது, எல்லாத்தையும் ஸ்வீகரிக்கிறது, எல்லாத்தையும் ஸ்வீகரிச்சு அவ்வளவு அழகா எல்லாருக்கும் நல்லது பண்றதா. கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சத்தியோட கேட்கலாம் புரிஞ்சு. அவதூத வீரக்கு எந்த கதை கேட்டாலும் கிருஷ்ணா எனக்கு புரியணும்டாப்பா அப்படின்னு உக்காந்தனாலே காணா புரியும். இது புரியுமோ புரியாதோ அப்படின்னு நினைச்சுட்டாலும் நன்னா சொல்றோமா இல்லையா முக்கியம் இல்லை, நீங்க எவ்வளவு தூரம் கிரகிச்சவள்னுதான் முக்கியம். அவதூத கீதியுடைய காரணமே அதுதான். எது எப்படி இருந்தாலும் நீங்க எவ்வளவு கிரகிக்கிறவளதான் முக்கியம். நீங்க கிரகிச்சுட்டா பெரிய விஷயம் இல்லை. கிரகிக்கணும், உத்தமமா கிரகிக்கணும், அதுதான் சர்வசிரேஷ்டம். இந்த அக்னி பவித்திரமா இருக்கு. அது போலவே தான் ஆச்சரியமா அந்த ஆத்மாவும் இருக்கு, பரமாத்மாவும் இருக்கு. பரமாத்மா இந்த அக்னியை பார்த்தோம்னா சமயத்துல ஒரு சதுரமா ஏதான வஸ்து இருக்கு, அதை எரிக்கிறோம்னா அந்த அக்னியை பார்த்தா நாலு பக்கம் சதுரமா தேர்ந்தெடுக்க மாதிரி இருக்கு. அது எந்த வஸ்துவை எரிக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி ரூபம். நீளமா ஒரு கட்டையை எரிக்கணும், நீளமா எரிஞ்சுட்டு இருக்கும் அக்னி. நம்ம கவனிச்சு பார்த்தோம் இப்படி ஏதாவது வளைஞ்சு வளைஞ்சு எரிஞ்சு வளைஞ்சு வளைஞ்சுதான் எரிஞ்சுட்டு இருக்கும். அது ஏதாவது பெட்ரோல் எல்லாம் ஊத்தி இப்படி வளைச்சு 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 பெட்ரோல் ஊத்தி எரிச்சோம்னா இது வளைஞ்சு வளைஞ்சுதான் எரியும். அது போல பரமாத்மாவும் இந்தந்த ஜீவர்கள் எந்தெந்த சரீரத்துல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திண்டு கிருபை பண்றான். இவ்வளவு அனுபவம் பாருங்க அவர்களுக்கு. ஆச்சரியம், பரமாத்மா சிங்கத்துக்குள்ள இருக்கான்னா சிங்கத்துக்கு ஏத்த மாதிரி சிங்கமாகவே இருந்து கிருபை பண்றான். அதே சமயத்துல மானா இருக்கான்னா மான் இருக்குன்னா மானாகவே இருந்து கிருபை பண்றான். இந்த விதத்திலையும் அவ்வளவு சிரேஷ்டமும் பகவான் தன்னை மாத்திக்கக்கூடிய சக்தி படைச்சவன். அக்னி எப்படி எல்லாத்தையும் ஸ்லாகா பண்றதோ அதே போல பக்தர்களும் எல்லாருடைய பாவத்தையும் ஜீரணம் பண்றார். இந்த பக்தி அந்த பலம் ஒரே அக்னி தான். ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல இவருக்கு பரமாத்மாவுடைய விதவிதமான அனுபவங்களா தெரியாது. மான்ல மானா இருக்கான், சிங்கத்துல சிங்கமா இருக்கான், பக்ஷியில பக்ஷியா இருக்கான், பாம்புக்குள்ள பாம்பா இருக்கான், வந்தகர்களின் சூதா இருக்கான், சகுனிக்குள்ள சூதாட்டமா இருக்கான், தர்மருக்குள்ள தர்மமா இருக்கான், அர்ஜுனனுக்குள்ள வீரமா இருக்கான், திரௌபதிக்குள்ள பக்தியா இருக்கான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு விதமா இருக்கான். அதே அக்னி இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்க்கும்பொழுது அவருக்கு எல்லாத்தையும் அது சுவீகரிக்கிறது, எல்லாத்தையும் சுவீகரிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அந்த மாதிரி பக்தர்களும் எல்லாருடையதான காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாஸ்டரி எல்லாத்தையுமே அப்படியே சுவீகரிக்கிறாங்க. பாபத்தையே ஸ்வீகரிச்சு ஜீரணம் பண்ணக்கூடியவர்களா இருக்கார். ஒரு சந்தர்ப்பத்துல ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்துல ஒரு சிஷ்யன் கேட்டுட்டார், என்ன மட்டும் அங்க சாப்பிடாத இங்க சாப்பிடாத மரத்துலதான் சாப்பிடணும் எல்லாம் போட்டு படுத்தி எடுக்கிறாள், இந்த நரேந்திரன் விவேகானந்தன் எங்க போனாலும் சாப்பிடறான், யார் எதை கொடுத்தாலும் சாப்பிடறான், என் மனசு கடந்து அடிச்சுக்கிறது, அவன் மட்டும் சாப்பிடலாம் நான் ஏன் சாப்பிடப்படாது, சாப்பிடறது ஏன் பாரபக்ஷம், நீ சத்குரு தானே கொஞ்ச நாள் தெரிய வேண்டாம், இப்படி பாரபட்சத்தோட அவன் சாப்பிடலாம் நான் சாப்பிடப்படாதுன்னு சொல்றாள், இது எந்த வித நியாயம் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், அப்பா பெரிய வைஷ்ணவனா அதுக்கு எதை கொடுத்தாலும் ஜீரணம் பண்ணிடு, நீ உன் வயிறு இவ்வளவுதான் இருக்கு அவனுக்கு ஜீரணம் ஆகாது, யார் எவ்வளவு மோசமான எண்ணத்தோட கொண்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அதை சாப்பிட்டு ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தி அவனுக்கு உண்டு, உனக்கு ஆத்மாத்மா போட்டே ஜீரணமாகிறது கஷ்டமா இருக்கு, உனக்கு அவ்வளவுதான் இருக்கு, உன்னுடைய வைஸ்வான பலம் அவ்வளவுதான், உன்னுடைய தபோபலம் இவ்வளவுதான் இருக்கு, விவேகானந்தனால அது முடியும் சத்தியமா, அந்த ஒரு அக்னி இருக்கா, பகவானே கூட பார்த்த மகாபாரதத்துல கஷ்டப்படுத்துறவா துக்கப்படுத்துறவா விரோதிகள் இடத்துல சாப்பிடப்படாதுன்னு சொல்றான், ஏன்னா ஜீரணம் ஆகாது, விவேகானந்தரால முடிஞ்சது அப்படின்னா இந்த தபோபலம் என்ன கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு ஜீரணம் அபாவதான் ஜோர அற்பம், அகஸ்தியர் மாதாபிய ஜீரணம் பண்ணாரோன்னு அந்த மாதிரி ஒரு அக்னி, இந்த பக்தாளுக்கு அப்படி ஒரு பலம் இருக்கு, அத்தனை ஒரு சிரேஷ்டமான எல்லாத்தையும் பக்ஷிச்சாலும் அவர்களுடைய தான பக்தி மாறது, பக்தர்கள் சில பேர் பார்க்கணும் எல்லாத்தையும் சாப்பிடுற மாதிரி இருக்கு இப்படிலாம் சாப்பிடுறாள், இதெல்லாம் பக்தாள பணம், சாதாரண மனுஷர்கள் சாமானிய தர்மத்துல இந்த ஆகாரத்தை சாப்பிட்டா நல்லது இதெல்லாம் சாப்பிட்டா நல்லது இல்லை அப்படின்னா விட்டுடணும், அதே பெரிய பக்தர்கள்லாம் சாப்பிடுறாள் அது என்ன பக்தி பண்ணி இப்படிதான் சாப்பிடலாமோ இதெல்லாம் சாப்பிட்டா பக்தி வருமா பக்தி எல்லாம் கெட்டு போகாத அப்படின்னா நம்முடைய சித்தியை வச்சிருந்து பெரியவாறு இடம் போடக்கூடாது, தெரிச்சு பிறந்து தான் சாப்பிடுற அளவை கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வாழ்க்கும் போடுறதுனா வைத்தியகாரமா இருக்கும், சமயத்தில் இந்த குழந்தைகள்லாம் அப்பா அம்மாவுக்கு ஊட்டுறேன்னு ஆசைப்படும், அது என்ன பண்ணணும் அது வாய்க்குள்ள எவ்வளவு போட்டுக்குமோ அந்த மாதிரிதான் எடுத்து வாயில ஊட்டும், அப்பா அம்மா நிறைய அள்ளி கூட்டம் ரெண்டு கையில அதுக்கு எவ்வளவு முடியுமோ அதை அஞ்சு பறிக்கு எடுத்து வாயில போட்டு நெல்லும், அப்பா அம்மாவுக்கு ஊட்டுறேன் வேறு வழின்னு அதே அஞ்சு பறிக்கு எடுத்துதான் போடுற வழியே, இவாளுக்கு பெரிய வாய் இவாளுக்கு பெரிய உடம்பு நிறைய கொடுக்கலாம்னு சொன்னது, ஏன்னா அதனுடைய புத்தி அவ்வளவுதான், அந்த மாதிரி மகாத்மாக்கள் பண்ற காரியங்கள் அவ சாப்பிடுற ஆகாரங்களை கொண்டு அவளை ஒரு நாளும் நிர்ணயம் பண்ணிடாதுங்க, தர்மவியாத பண்ண காரியங்களான கசாப்பு கடை வச்சு வித்துட்டு இருக்கா ஆகாரம் எல்லாம் சாப்பிட்டு இருக்கா, ஆனா எந்த விதத்திலையும் அவருடைய பக்தி ஒண்ணு கெட்டு போகவே இல்லை, நிஜமாவே குகன்லாம் பார்த்தா வேடுவ ஜாதி தான் எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு சாப்பிடுற கூட்டம் தான், ஆனா அந்த வேடுவ ஜாதியில இருந்தும் ராமன் வந்து நீ என்க்கா அப்படின்னு சொல்லிட்டான்னா இந்த பக்தி மாறாம இருந்து, அதனால பக்தர்கள் வந்து எந்த ஆகாரத்தை சாப்பிட்டாலும் கூட அவர்களுக்கு ஜீரணிக்கக்கூடிய சக்தி உண்டு, அத்தனை சிரேஷ்டம், பாண்டுரங்க வைபவத்திலேயே கூட பார்த்தோம்னா ஒரு பக்தர் லாடு பாபான பேரு, எந்த பிராமணர் எந்த இடத்துலையும் எந்த விதமான ஆகாரத்தையும் சாப்பிட மாட்டார், ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோட இருப்பார், ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை பிடிக்காதவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவருடைய ஆதாரத்தை கெடுக்கணும், இவர் தன்னை ரொம்ப பெரியவன் அபிமானத்தில் இருக்கு, அவர் அப்படி இல்லை இவளை பொறுத்தவருக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தது, அதனால இவருடைய ஆதாரத்தை எல்லாம் கெடுத்து உழைக்கணும்னு சொல்லி நிறைய பக்ஷணங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க வாழ்க்கா பகவத் பிரசாதம் எல்லாம் சொன்னா, உடனே ஜோர நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டார், சாப்பிட்டு முடிச்சோன்னு எல்லாரும் கைதட்டி கிண்டல் பண்ணாச்சோ, உங்க ஆச்சாரம் எல்லாம் அனாச்சாரமா போய் தொலைஞ்சாச்சு, வெளியில கூட சாப்பிட மாட்டேன் யாராலையும் சாப்பிட மாட்டேன், இது நாங்கள்லாம் வெளியில யாரோ ஒருத்தர் பண்ண பக்ஷணங்களை கொண்டு வந்து வாங்கிட்டு கொடுத்துட்டோம், இத போய் சாப்பிட்டு போச்சு அவ்வளவுதான், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ண போறது, இதுக்கு எந்த கங்கையில போய் தீட்டமான போறேன்னு எல்லாரும் பரிகாசம் பண்ணா, உடனே அவர் பார்த்தார் அப்படியா இது ஆச்சாரம் இல்லாத பக்ஷணமா சரி அப்படின்னு கையை கூப்பினார் கண்ண மூடினாரே பாண்டுரங்கான் தியானம் பண்ணார் சாப்பிட்டதெல்லாம் முழுசா வெள்ள கொண்டு வச்சுட்டார், இதெல்லாம் அப்படியே சாப்பிட்டா சாப்பிட்டு திரும்பி முடிச்சாலும் நல்ல வரவே வராது, இவர் எதெல்லாம் சாப்பிட்டாலும் இதெல்லாம் ஓடி கிண்டல் பண்ணாரோ இது லட்டு முறுக்கு என்னமோலாம் கொடுத்தா வெளியில வாங்க அந்த எல்லா இடத்துலயும் வாங்கினதெல்லாம் கொடுத்தா அப்படியே எடுத்து வெளில வச்சுட்டார் கொஞ்சம் கூட எச்சல் படாம, ஏன்னா வாய் பக்கத்துல இருந்தாலும் எச்சல் பட்ட மாதிரி தான் அர்த்தம், இவர் நல்லா மென்னு முழுங்கிருக்கா ஆனா முழுங்கினது எல்லாத்தையும் திரும்ப அப்படியே அவ எப்படி கொண்டு வந்து கொடுத்தாலும் அதே ஸ்திதியில கொண்டு வந்து வச்சுட்டார், என்ன தபஸ் இருக்கும்னு பாத்துக்கோங்க, அப்ப அந்த அக்னி எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க, இவர் நினைச்சா ஜீரணம் ஆகிறது நினைச்சா ஜீரணம் ஆகாம இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து இருக்கோம் அப்படியே எடுத்து கொடுத்துட்டாருன்னா பக்தாளுடைய பலம் சிரேஷ்டம் அந்த மாதிரி அந்த பக்தர்கள் அவ்வளவு விசேஷமா இருக்கா. அக்னி எப்படி எல்லாத்தையும் பக்ஷிச்சாலும் அது எந்த விடத்திலையும் தன் நிலைமையிலிருந்து கீழே இறங்கிறது இல்லையோ, அதுபோல பக்தர்களும் ஜலம்மா ஜலத்தை சொன்னா திரும்பி அக்னியிலையும் பக்தாவை பத்தியும் சொல்றாரு, பரமாத்மா பத்தியும் சொல்றாரு. ஏதோ ஒரே ஒரு குருனா, அந்த ஒரு குருன்னா ஒரு பாடத்தில் இல்லை, ரெண்டு மூணு பாடத்தில் எடுத்துக்கிறார். பரமாத்மா ஒவ்வொரு இடத்துலையும் விதவிதமா இருக்கு. அக்னி எப்படி ஒரு பெரிய வீடு சகலகம் எரியறதுன்னா ஒரு ஸ்டா எரியும், ஒரு சின்ன பேப்பர் எரியும்னா அவ்வளவுதான் எரியும், ஒரு சின்ன குச்சின் அவ்வளவுதான் எரியும், பெரிய குச்சின்னு அதுக்கேத்த மாதிரி எரியும். பரமாத்மா அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி தன்மையில இருந்து அனுகிரகம் பண்ணி அனுபவம் பார்க்கிறோம். நம்மளும் விதவிதமா அக்னிய பார்க்கணும். ஆனா அந்த அக்னிக்குள்ள இவ்வளவு தூரம் பக்த ரகசியங்கள் பரமாத்ம பலம் எல்லாம் உணர்றாருன்னா, எத்தனை தூரம் பகவன் நாம ஜபம் ஜபிச்சுண்டு பகவத் தியானத்துல அவர் இருந்திருப்பார்னு பார்க்கணும். தியானம் நாமஜம் பண்ணிட்டே இருந்ததுன்னா டக்கு 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 டக்குன்னு ரொம்ப அழகா அந்த பகவான் சொல்ற விஷயங்கள் தெரியும். சமயத்தை குருஜிமாரோட சொல்லுவார், நான் கேட்டேன் சம்பந்தம்லாம் இருக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு. அம்மா சொல்வா பகவத் சங்கல்பம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், சரியா பார்த்தா அந்த விஷயம் யாரோ எடுத்த அம்மாவோட வந்து கேப்பா அம்மா அதுக்கு சொல்லுவாங்க. அது வரைக்கும் அம்மா சொல்லி யோசனையே பண்ணிருக்க மாட்டாங்க, எது வரதோ அப்படியே கேட்டுப்பா, அது யாருக்கா அப்படி அழகா சொல்லிடுவான். அது மாதிரி அதிகம் ஒரு சந்தர்ப்ப அனுபவம் ஆச்சு. அந்த மாதிரிதான் ஒரு சந்தர்ப்பத்தை நான் வீட்டை விட்டு வெளில இறங்கிட்டு இருக்கேன், யாரோ ஒருத்தர் வந்தா கிட்ட சம்பந்தம் இல்லாம என்னமோ பேசிட்டு போயிட்டான். நிஜமாவே எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் வந்தா என்ன பேசினா எதுக்கு இப்படி போயிட்டு இருக்கா ஒண்ணுமே புரியல. சரி பகவத் சங்கல்பம் எதிர்ச்சியான அப்படி வெளில இறங்கினேன், இறங்கி கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ள அந்த விஷயத்தை பத்தி யாரோ ஒருத்தர் இடத்துக்கு கேட்டுட்டு போயிட்டேன். கரெக்டா என்ன சொன்னா அதை சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். அப்பதான் தெரியும் பகவான் இந்த விஷயத்தை அவளுக்கு சொல்றதையா இங்க சொல்லி வச்சிருக்கான். அவ்வளவுதான் தெரிஞ்சு நிஜமாவே தெரியாது, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. புரிஞ்சுக்கிறது கஷ்டம், அபிமானத்தை இருக்கிற வரைக்கும் புரியறது கஷ்டம். பகவத் தியானத்துல மயங்கும் பொழுது நானாவே நன்னாவே புரியும். அந்த அக்னி அவ்வளவு விசேஷமா இருக்கு, அதுக்குள்ள பரமாத்மா விதவிதமான லீலைகள் பண்ணிதான். பக்தர்களும் அக்னி போல எல்லா இடத்துலையும் பழகினாலும் எல்லார் கூட இருந்தாலும் எல்லாருடைய மகாபாபியோட இருந்தாலும் கூட அவளுடைய தன்மை பாதிக்கவில்லை. பிரகல்லாதன் எவ்வளவுதான் பிரயத்தனப்பட்டு இரண்யகசிபு மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்த முடியல. கடைசியில பிரகல்லாதன் இரண்யகசிபை மாத்திட்டான், பகவான பார்க்க வச்சுட்டான். பகவானே வேண்டான்னு பண்ணணும்னு நினைச்சா இரண்டே கசிப்பு, ஆனா அவன் தோத்து போனான். பிரகல்லாத அத்தனை கஷ்டத்தையும் பொறுத்துண்டு யார் பார்க்க பகவான பார்க்க கூடாது பகவான் இல்லேன்னு சொன்னானோ அவனே பகவான பார்க்க வச்சான், அவனே பகவான் அனுபவிக்க வச்சான், அவனே பகவானோட இரண்டரை கலக்க வச்சுட்டான். அந்த அக்னி மாதிரி பகவத் பக்தர்கள் இருக்கா, அக்னி எப்படி எல்லாத்தையும் பக்ஷிச்சுட்டும் அவ்வளவு அழகா ஒரே சிட்டியில இருக்கோ அதே போல பக்தர்கள் இருக்கணும், நானும் அப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிருந்தேன். பல சந்தர்ப்பங்கள் இவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஸ்திதி அந்த ஸ்வபாவம் அது ஒவ்வொரு தன்மையில் இருக்கும் பொழுது எப்படி அனுபவிக்கணும்னு சொன்னார். ஜலத்தை சொன்னார், ஆகாசத்தை சொன்னார், வாயுவை சொன்னார், பூமியை சொன்னார், அக்னியை சொன்னார், பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் ஆச்சரியமா சொன்னார். பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்களுடைய தான் கூட்டுதான் சரீரம், பஞ்சபௌதீக சரீரம் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆகாசம் பூமி காற்று ஜலம் அக்னி இந்த அஞ்சுடைய கூட்டுதான் இந்த சரீரம். பசி அக்னி ரூபமா இருக்கு, கண்ணு பார்க்கிறோம் வெளிச்சம் தெரியறதே இந்த கண்ணு அக்னியோட சம்பந்தப்பட்டதான ஒரு வஸ்துவாத்தான் இருக்கு. நாக்கெல்லாம் பார்த்தோம்னா ருச்சியா இருக்கு, அவ்வளவு சிரேஷ்டமா அவ்வளவு ஜலப்பிரவாகமா இருக்கு, ஜலத்தோட சம்பந்தப்பட்டது. காற்று எப்படி எல்லா விதமான சுகந்தம் கந்தம் துர்க்கந்ததோட சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி மூக்கு அதோட சம்பந்தப்பட்டதான ஒரு இந்திரியம். பஞ்சபூதங்களுக்கும் இந்திரியங்களுக்கும் கூட ஒரு சம்பந்தத்தை அவ்வளவு அழகா பெரியவாள் தான் சொல்றார். அந்த மாதிரி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர அவதூதர் சொல்ல சொல்ல யது மகாராஜா ஸ்ரத்தையோட கேட்கிறார். இவர் ஒவ்வொன்னா சொல்லும் பொழுதும் முன்னாடி சொன்னதையும் ஞாபகப்படுத்திண்டு, இப்ப சொன்ன விஷயத்தையும் ஞாபகப்படுத்திண்டு. ஆஹா, இப்படி ஒரு மகாத்மாவோட எனக்கு கொஞ்ச நேரம் சத்சங்கம் கிடைச்சது. ஏன்னா சத்சங்கம் ரொம்ப துர்லபம், அதுவும் பல சந்தர்ப்பங்கள்ல சத்சங்கத்தை இருக்கும் பொழுது புரியாத மாதிரி இருக்கும். ஆனா அதன் பிறகு சிந்தனை பண்ண சிந்தனை பண்ண சிந்தனை பண்ண அந்த ரகசியங்கள் பின்னாடி போகும். அதனால சத்சங்கம் புரியறதோ இல்லையோ அனுபவிச்சிடணும். அந்த சப்தம் காதல கேட்டுடணும், மனசுல ஸ்மரிச்சுடணும், அதையே தியானம் பண்ணிட்டு கிடக்கணும். அப்படி தியானம் பண்ற சமயத்துல பல கேள்விகளுக்கு ஆச்சரியமான பதில்கள் கிடைக்கின்றது. துளிக்கூட சந்தேகமே சத்தங்கத்துடைய பலம், அதனாலதான் கொக்கு போல இருக்கணும் அப்படின்னு சொல்றான். பராசரபட்சன்ச மகாத்மா தன்னுடைய ஒரு சிஷ்யனை அனந்தாழ்வாண்டத்தில் அனுப்பி வைஷ்ணவ லட்சணம் என்னன்னு கேட்டு வர சொல்ல, அப்ப அனந்தாழ்வன் முதல்ல சொல்லும் பொழுது கொக்கு போல இருப்பான் அப்படின்னு வார்த்தையை சொல்றான். கொக்கு போல அப்படின்னா கொக்கு அப்படியே காதுன்னு இருக்கும், ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமாம் கொக்குன்ற மாதிரி உத்தமமான ஒரு சத்குரு, உத்தமமான பகவத் பக்தர்கள் கடைக்க வரைக்கும் காத்திருந்து அவர்கள் வந்த உடனே அவர்களிடத்திலிருந்து பரமாத்ம தத்துவ ரகசியங்களையும் ஆத்ம அனுபவங்களையும் உள்ளபடி கேட்டு அனுபவிக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு நிஜமாவே பக்த லட்சணங்கள் தானாவே லபிச்சிடம். அப்படி இருக்கிறவன் தான் பக்தன் கொக்கு போல இருப்பான் அப்படின்னு சொன்னான். அந்த கொக்கு மாதிரியே இந்த யது மகாராஜா இருந்தா அவதூதர் கிடைச்சுட்டா பரம சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆச்சரியமா பஞ்சபூதங்களை சொன்னார். அடுத்து சந்திரனை சொன்னான். சந்திரன்ல என்ன இருக்கு? அது பாட்டுக்கு ஆகர்ஷணம், அவ்வளவுதானே வெளிச்சமா இருக்கு. அதுக்கு ஸ்வயம் வெளிச்சம் கிடையாது, சூரியன் கொடுக்கிறது வெளிச்சம் கொடுக்கிறது, பகல் பொழுதுல அவருடைய வெளிச்சம் விடுபடுறது இல்லை. அதே மாதிரி கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் வளர்பிரை தேவிர, இவ்வளவுதான் சந்திரனுடைய குணங்கள், இதுக்கு மேல ஒன்னும் கிடையாது. இதுல என்ன பெரிய பாடம் இருக்குன்னா, இந்த சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் பெரிய பாடம் இருக்கு. அவதூதர் பாட்டுதான் சுக்லபக்ஷத்துல என்ன பாடம், கிருஷ்ணபக்ஷத்துல என்ன பாடம்னா, இந்த சந்திரனுடையதான சரீரம் தேவை வெளிச்சம் தான் பார்த்தோம்னா அப்படி தேஞ்சி ஏறி இறங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆத்மாவுக்கு ஒன்னும் ஆகிறது இல்ல, உற்பத்தி வளர்ச்சி அஸ்தி, அதன் பிறகு பார்த்தோம்னா விநாசம். ஒவ்வொன்னாவே சரீரத்துக்கு தான் நோய் வர்றது, துக்கம் வர்றது, சரீரத்துல ஏதானும் பிரச்சனைகள் வர்றது எல்லாமே சரீரத்துக்கு தான். உள்ள இருக்கிற ஆத்மா பாதிப்பு அடையாது. நம்ம சுக்லபக்ஷம் இது கிருஷ்ணபக்ஷம் பேசிட்டு இருக்கோம், ஆனா கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷத்துல சரீரத்துக்கு இந்த மாதிரிதான் ஸ்திதி. ஆத்மாவுக்கு ஒன்னும் கிடையாது, பாதிக்கிற சுக்கம் ஒரு பக்க சமயத்துல ஒரு சுக்லபக்ஷம் மாதிரி சுக்கம் அப்படியே முகத்துல ஒரு பிரசன்னமா இருக்கும், கொஞ்ச கொஞ்சமா சுகம் வந்துட்டே இருந்தா இந்த வளர்ப்பிற மாதிரி இப்படி போகும். துக்கம் கொஞ்சமா அந்த முகத்தை பார்த்து அப்படி அம்மாவாசையாரும் முகத்தை பார்த்தது இருந்து கிடக்க, ஐயா என்ன முகத்தை பேய் அரைஞ்சா மாதிரி இருக்கணும், சரியான வார்த்தை சொல்லுங்க. இருந்து கிடக்கிறது ஏன் இப்படி இருக்க பார்த்தா அப்படியே கோபம் வரும், அப்படியே முகம் இருந்தா இருந்து கிடக்கிறதுன்னு சுக துக்கம் எல்லாம் ஏறி இறங்கிறது. இது முகத்துல மனசுல பாதிக்கிறது, சரீரத்துல வியாதி வர்றது க்ஷீணம் வர்றது உடனே அப்படியே கலச்சி போய் படுத்துடும். டெய்லி 12 மணி நேரம் தூங்குறோம்னா சரீரத்துல வியாதி வந்தா 18 மணி நேரம் தூங்குறோம், அவ்வளவு நான் பெரிய வித்தியாசம் இல்லை. சரீரம் என்ன பலம் வந்து 18 மணி நேரம் தூங்குறது 12 மணி நேரம் தூங்குறோம், அவ்வளவு தான், பெரிய ஒரு மாற்றம் எல்லாம் கிடையாது. இது என்ன பாடுபட்டாலும் ஆத்மாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. வளர்ச்சி முதற்கொண்டு க்ஷீணம் முதற்கொண்டு மானம் அவமானம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் எல்லாம் சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு இல்லை. சந்தனுடைய கலைகள் வளர்பிறை தேய்பிறை போல சரீரத்துல க்ஷீணம் வருது. முதல்ல சரீரம் அம்மாவுடைய கர்ப்பத்துல உற்பத்தி ஆகிறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விருத்தி ஆகிறது, அப்புறம் ஒரு சிறிய அஸ்தித்வம் இருக்கு, அதன் பிறகு துளி துளியா க்ஷீணம் ஆகிறது. முதல்ல முடியே இல்லாம இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முடியெல்லாம் வளருது, திரும்ப பார்த்து அப்படியே முடியெல்லாம் கொட்டினு வழுக்க தலையா வந்து அந்த ஒண்ணுமே இல்லாம சரீரம் நிறைச்சு போய் அந்த உடம்பு எல்லாம் தளர்ந்து போய் உடம்பு அப்படியே பலம் கொண்டு, முதல்ல அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது பெருசா பலம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா பலம் அதிகம் ஆகிறது, கடைசியில திரும்ப வரது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பலம் க்ஷீணமாயிட்டே போகிறது. இத்தனையும் சரீரத்துல நடக்கிறதே ஒழிய 2 வயசு குழந்தையுடைய ஆத்மாவும் அதேதான், அதே குழந்தை 25 வயசு ஆனாலும் ஆத்மா அதேதான், அதுக்கு 55 வயசு ஆனாலும் ஆத்மா அதேதான், 75 வயசுல க்ஷீணமானாலும் ஆத்மா அதேதான். இந்த ஆத்மாவை வளரும்போது ஆத்மா அப்படியே வளருது, உடனே அப்படியே சுருங்கும்போது சுருங்கிறது அப்படி கிடையவே கிடையாது. ஆத்மா ஒரே ஸ்திதியில தான் இருக்கு, எந்த விதத்திலையும் அது மாறுதல் அடையதில்லை. கரண்ட் என்னமோ 240 வோல்டேஜ் தான், அது ஃபேனுக்கு வரும்போது வேற மாதிரி இருக்கு, டியூப்லைட் வரும்போது வேற மாதிரி இருக்கு, மிக்சிக்கு வரும்போது வேற மாதிரி இருக்கு, சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறது. கரண்ட் என்னமோ 240 வோல்டேஜ் தான், அது உள்ளுக்குள்ள கொடுக்குமான்னு வரும்போது வேற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்புன்னு ஒண்ணு கிடையாது. எல்லாம் வஸ்திரம் உடுத்தி ஆகுது, சிவப்பு இது பச்சை இது நீளம் எல்லாம் சொல்றோம், வண்ணம் தான் மாறதே ஒழிய நூல் என்னமோ பார்த்தா எல்லாமே நூலு தான். எல்லாமே வஸ்திரம்னாலே நூல், எல்லா நூலையும் ஒண்ணு ஒன்னா சேர்த்து சேர்த்து போட்டாச்சுன்னா நூலு தான். அந்த மாதிரி சந்திரனுடைய கலைகள் வளர்ந்து செய்யறது போல சரீரத்துக்கு தான் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் எல்லாம். ஆத்மாவுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை. அதனால சரீரத்துடையதான ரோகம் ஆரோக்கியத்தை பத்தியோ மான அவமானத்தை பத்தியோ லாப நஷ்டத்தை பத்தியோ சுகதுக்கத்தை பத்தியோ ரோக ஆரோக்கியத்தை பத்தியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆத்மா அடைய வேண்டிய வஸ்து பரமாத்மான்னு தியானம் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். ஆள வந்தாருக்கும் நோய் வந்தது, முதுகு ராஜ பல்லவைன்னு பலந்தது. ஆனாலும் அவர் ஆத்மா என்னமோ ரங்கநாதனுடைய தியானத்தை சரியாத்தான் பண்ணிருந்தது. பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கல விழுந்தான், உடம்பு முழுக்க அம்பு தெச்சு கடந்தது. அப்பொழுது ஆத்மா அதே ஸ்திதியில இருந்ததுனாலதான் சகசிரநாமம் ஜபிச்சா. அம்பு தச்சு ஆத்மா ஓட்டையாயிருந்ததுன்னா சகசிரநாமம் ஜபிச்சிருக்க முடியாது. ஆத்மா பாதிப்பு அடையல. அதனாலதான் பகவான் கூட அவ்வளவு அழகா சரீரத்துக்கு தான் எல்லா வழியும் எல்லா ரணமும், அது என்ன நினைச்சா தானா மாறி போயிடும், சகசிரநாமம் ஜபி தர்மத்தை சொல்லுன்னு சொன்ன உடனேதான் அவ்வளவு அழகா அம்பு படுக்கல படுத்துட்டு சகசிரநாமம் ஜபிச்சார். நாராயண பக்தத்தை வாத நோய் வந்த சமயத்துலதான் நாராயணத்தையே அனுபவிச்சார் பேசினார்னு காண கிடைக்கிறது. வாத நோய்ன்றது அவருடைய சரீரத்துக்கு தானே ஒழிய ஆத்மாவுக்கு ஒண்ணு வாத நோய் வரவே இல்லை. ஆத்மாவுக்கு வாத நோய் வந்திருந்தா நிஜமாவே நாராயண சப்தம் வராது. சரீரத்துக்கு வாத நோய் வந்தது. ஆனா அந்த வியாதியில கூட ஆச்சரியமா அவர் ஆத்மா பிரசன்னமா குருவாயிருப்பனை அனுபவிச்சது, குருவாயிருப்பனை பார்த்தது, அவ்வளவு அழகா பாகவதத்தையும் நாராயணியமா சொல்ல வச்சது. அப்படின்னா சரீரம் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, பக்தி வந்துடலா இது முக்கியம். ஆஹா அவ ரொம்ப கஷ்டப்பட்டு மரணம் அடைஞ்சா அப்படின்னு நினைக்காதீங்கோ, இவ ரொம்ப சுகமா மரணம் அடைஞ்சுட்டா அப்படின்னு நினைக்காதீங்கோ. தடபரத பரம சுகமா போனார், ஆனா மானா புறந்தா. பீஷ்ம பிதாமகர் படாத பாடுபட்டு அம்பு படிக்கல இருந்துதான் போனார், ஆனா கிருஷ்ணன் அடைஞ்சா. சரீரம் எந்த விதத்தை அழியறதுன்னு பார்க்காதீங்கோ, அவ ஆத்மா எதை போய் அடைஞ்சதுன்னு பாருங்க. சிசுபாலனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கொலை பண்ற மாதிரிதான், ஆக்சிடென்ட் தான் சிசுபாலனுக்கு தலைய வெட்டி நான் பகவான். ஆனா ஆத்மா கிருஷ்ணனோட கலந்துடுத்தே, ஆத்மா கிருஷ்ணனோட கலந்துடுத்து, அவ்வளவுதான் முக்கியம். சரீரம் எந்த விதத்துல நாசம் ஆகிறது, அவ ஆக்சிடென்ட்ல போயிட்டா அதனால இப்படி போயிருப்பா, இவ ராத்திரி சுதமா படுத்து ஆத்து உக்காந்துருவதே போயிட்டா அதனால நல்ல கதி அடைஞ்சுட்டா, இப்படி எல்லாம் ஒரு முடிவுக்கெல்லாம் வந்துடாதீங்கோ. சரீரத்தை அடிப்படையாக கொண்டு அவளுடைய மரணத்தை கொண்டு இவ நல்ல கதி அடைஞ்சுட்டா, இவ கெட்ட கதி அடைஞ்சுட்டா, இவ உருப்படாம போயிட்டா அப்படின்னா முடிவு பண்ணிட்டாலும் தோத்து போயிட்டா. எல்லாமே சரீரத்துக்கு தான், சந்திரனுடைய கலைகள் வளர்ந்து தேரா போல சரீரத்துக்கு தான். புனரதி ஜனனம் புனரதி மரணம் புனரதி ஜனனி ஜடவே தேனம். சரீரத்துல இந்த ஆத்மா மாட்டிக்கிறது அவ்வளவுதானே ஒழிய ஆத்மா சென்றவர்களின் பாதிப்பு இல்ல. நைனம் சிந்தந்தி சத்ராணி நைனம் தகதி பாவகர நசைனம் கிளேத யந்தியாகும் நோஷயதி மாறுதக. அகாசுனுடைய வாய்க்குள்ள இந்த கோப குழந்தைகள் நுழைஞ்ச சமயத்துல அந்த வீரியம் தாங்க முடியாம வசத்துல எல்லா குழந்தைகளும் விழுந்தது. பகவான் அகாசுன் வாய்க்குள்ள நுழைஞ்சா அந்த பாம்பை கிழிச்சு போட்டான். இவ விஷத்தினால இவ சரீரம் தான் பாதிப்படைஞ்சு ஆத்மா வெள்ள கிளம்பிட்டே ஒழிய ஆத்மாவுக்கு பாதிப்பே வரல. திரும்ப அதே ஆத்மாக்களையே பிடிச்சு பகவான் அந்த சரீரத்துக்குள்ள நடத்தி வாங்கோடா பசங்களா நினைச்சிருந்தாங்க. காளிய மடுவில் ஜலம் சாத்த கண்ணு குட்டிகள் குழந்தைகள் எல்லாம் அப்படியே மூர்த்தியாய் இறந்து விழுந்ததுகள். இவ சரீரத்துக்கு தான் காளியினுடைய விஷம் பாதிச்சதை ஒழிய உள்ள இருக்கிற ஆத்மாவை பாதிக்கல. அதனாலதான் பகவான் திரும்ப தன் கிருபா கடாட்சத்தினால அந்த ஆத்மாக்களை திரும்ப அதே சரீரத்தை நுழைச்சி கொண்டு வந்தான். சத்யபவானுடைய சரீரத்தோட ஆத்மாவுக்கு இவ்வளவு நாள் சம்பந்தம்னு சொல்லிதான் யமதர்மராஜா இந்த சரீரத்திலிருந்து ஆத்மாவை இழுத்துட்டு போனா அந்த ஆத்மா பூரணமா இருக்குன்னு தெரிஞ்சுதான் சாவித்ரி பரத்தின்னு போய் யமதர்மராஜாவரத்துல பேசி அந்த ஆத்மாவை திரும்ப கொண்டு வந்து சரீரத்தை நினைச்சா. எல்லாமே சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உங்க மனசை பாதிக்கிறது 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 சொல்றது எல்லாமே கூட சரீரத்தை அடிப்படையா கொண்டுதானே ஒழிய ஆத்மா அடிப்படையா கொண்டு இல்லை. நிஜமாவே கொசு கடிக்கிறனா அந்த கொசு சரீரம் இந்த சரீரத்தை கடிக்கிறது அதனால வலிக்கிறது அவ்வளவுதான். அந்த ஆத்மாவும் இந்த ஆத்மாவும் ஒன்னும் சண்டை கிடையாது. இது பிடிச்ச ஆத்மா இது பிடிக்காத ஆத்மா கிடையாது. அத்தை நின்று அங்கே கிடக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொன்னு சுபாவத்தை இருக்கு. அதனால எல்லாமே சரீரம்னா இப்படித்தான். சரீரத்துக்கு வளர்பிறை தேய்பிறை உண்டு, அதுக்கு ரோகம் ஆரோக்கியம் உண்டு. அதனால இதனால அவளுக்கு பக்தி வராது, இவர்கள் பக்தி பண்ண முடியாது, அவர்கள் பகவான் அனுபவிக்க முடியாது. அவ வியாதியில படுத்துட்டு கிடக்கிறா, அவளிடத்துல பகவான் வரமாட்டான்னு நினைச்சுடாது. படுத்த படுக்கையா இருந்தாலும் பக்தி பண்ணி நாமஜபம் பண்ண தெய்வம் ஓடி வரும். பீஷ்மர் எழுந்து ஓடல, தெய்வம் தான் அவரை தேடி ஓடி வந்தது. எந்த விதத்திலையும் தெய்வம் விடுறது கிடையாது. அதனால சரீரத்துடையதான விஷயங்களையும் ஆத்மாவையும் ஒன்னா சேர்த்துண்டு உங்க வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக்காதீங்கோ. இவ்வளவு நாள் தான் சரீர அபிமானத்துல என்னென்னமோ காலத்தை ஓட்டி தொலைச்சாச்சு. இனிமேலாவது நான் ஆத்மா பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்ட வஸ்து, இந்த சரீரத்தையும் பகவானுக்கு ஒப்படைச்சுட்டேன், அவனுக்கு தெரியும்னு விட்டுடுங்க. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம், ரெண்டு கைய தூக்கினால என் ஆத்மாவே அவனுடையது. அந்த ஆத்மாவுடைய சரீரத்தை அவன் பார்த்துப்பான், எனக்கு இந்த சரீரத்துக்கு சம்பந்தம் இல்ல, நான் காப்பாத்திக்கு என்னால முடியல, காப்பாத்துறதுக்கு இன்னொரு சரீரத்தினால முடியல. என் தெய்வம் என் பரமாத்மா என் கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் என் ஆத்மாவையும் காப்பாற்ற முடியும், அந்த ஆத்மா இருக்கும்படியான சரீரத்தையும் காப்பாத்த முடியும். ரெண்டு கைய விட்டாலும் சரீரத்தை தெய்வம் காப்பாத்தி, இவள் என் சரீரம் பிடிச்சிண்டு, இது என்னுடைய மானம், இது என்னுடைய அவமானம், என்னுடைய துக்கம், என்னுடைய நஷ்டம் இருக்கிற வரைக்கும் ஒரு காரியம் நடக்கல. நான் வெறும ஆத்மா, இந்த சரீரம் என்னோடது இல்லடா, ஏ கிருஷ்ணா உனக்கு தந்தேன்னு போட்டாலும் பிரபு வந்தா வஸ்திரத்தை கொடுத்தான். அதனால எல்லாமே சரீரத்துக்கு தான். சின்ன வயசுல வாத்தியார் அடிக்கும் பொழுது வலிக்கிறது, அப்படியே அழுக பொத்துட்டு வர்றது, அடிச்சுட்டாலேன்னு துக்கம் நெஞ்சு அடைக்கிறது, பயந்து பயந்து ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிடணும். 25 வருஷம் கழிச்சு அந்த அடி அண்ணாத்தான் அடிச்சாலும் உருட்டோணும். பார்த்தம்னா ஆத்மாவை இது பாதிக்கவே இல்லை, சரீரத்துல அந்த சமயத்துல வலி. அதுக்கப்புறம் அது பாடமா புரிஞ்சது, அப்புறம் ஆத்மா ஆமா அன்னைக்கு அடிச்சிடும் ஆத்மா, அப்ப மயங்கி கடந்து அச்சோ என்ன அடிக்கிறாளே, 25 வருஷம் கழிச்சு ஆமா என்ன அடிச்சா, அன்னைக்கு எங்க வாத்தியார் திட்டினாரோ அடிச்சாரோ இன்னைக்கு நான் புழைச்சேன் உருப்பிட்டேன் அப்படின்னு. அன்னைக்கு சரீர வலியில மயங்கி கிடந்ததுனால அது பெரிய துக்கமா இருந்தது. அதே கொஞ்சம் வளர்ந்துட்டோம், அது என்ன விஷயம்னு புரிஞ்ச உடனே இவ்வளவுதானா அண்ணா பாருங்க, உங்க வாழ்க்கை நீங்க அனுபவிச்ச விஷயத்தையே சொல்றேன். அப்ப அது ஆத்மாவை பாதிக்கலையே, அந்த சமயத்துல சரீரத்தையும் சரீரத்தினர் அபிமானம் இருக்கிறதுனால மனசையும் பாதிச்சுடே ஒழிய ஆத்மாவை பாதிக்கல. அதனாலதான் இந்த மாதிரி மனசு போட்டு குழப்பிக்காதீங்களோ, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் விட்டு மன்னத்தை கொண்டு பிரபு இடத்துல பூர்ணமா ஒப்படைச்சிடுங்க. அவது தரவா சொல்ற சந்திரனுடைய கலைகள் வளர்பிறை தேய்பிறை, அது போல சரீரம் இதுக்கு வயசாகும், பிறந்த நாள் வரும், சார்த்தம் வரும், இவ்வளவுதான். பிறந்தது பிறந்த நாள் போனா சார்த்தம், இவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன இருக்கு, இதுக்கு மேல ஒன்னும் கிடையாது. இவ்வளவுதான் அந்த சரீரத்துடைய ஸ்திதி. இது கல்யாணம் பண்ணா கல்யாண நாள், இது ஆக்சிடென்ட் ஆகுனா ஆக்சிடென்ட் ஆனால், பாம்பு எடுத்துனா பாம்பு எடுத்தனா, இவ்வளவுதான். எல்லாம் சரீரத்துக்கு தான், எங்க ஆத்மாவுக்கு பாம்புல தான் சரீரம். ஆத்மாவை சதஞ்சு போச்சு ஒண்ணும் இல்ல, ஆத்மா சதஞ்சு போச்சுன்னா சார்த்தமே கிடையாது. ஆத்மா சதஞ்சு போச்சுனா பிண்டமே வைக்க வேண்டாம். ஆத்மா அப்படியே தான் இருக்கு. விதவிதமான நாள் சொல்லிட்டு இருக்கணும், எல்லாமே சரீரத்துக்காகத்தான், வேற ஒன்னும் கிடையாது. விருத்தி தீட்டு ஷய தீட்டு கூட சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆத்மா அதே ஸ்திதி தான் என்னைக்குமே. ஆதிக்கு தீட்டா இருந்தது திரௌபதியுடைய சரீரம், ஆத்மா இல்ல. அந்த ஆத்மாவுக்கு தீட்டு இல்ல, அதனால பரமாத்மா வந்துருக்கும். ஆத்மாவுக்கு தீட்டு இருந்ததுன்னா பரமாத்மா வந்திருக்காது. விஷ்ணு தேவினே ஒருத்தி இருந்தா, அவள் பிருந்தாவனம் போகப்படாதுன்னு போகணும் அடம்பிடிச்சா ரவிதாசனுடைய ஒரு சிஷ்யம். பிருந்தாவன கிளம்புறாண்டுக்கு தீட்டா போயிட்டா, எல்லாரும் ஆஹா நீ போகல பாத்தியா, எல்லா குடும்பத்தை சொல்லிட்டு இருந்தா ஓன் அழுதுண்டா, ஏண்டா கிருஷ்ணா என்ன ஒதுக்கி தள்ளிட்டியோன்னு அழுதுண்டே இருந்தா. அவ அப்பா உள்ளுக்குள்ள உட்காந்து பூஜை பண்ணிட்டே இருந்தா, மானசிகமா எல்லாம் அழகா பண்ணிட்டே இருந்தா. கண்ணை திறந்து பார்த்தாலும் மூர்த்திய காணும், ஏன்னா அது மூர்த்திய காணமே தேடி தேடி பார்த்தா ஆத்துக்கு தீட்டா இருக்க விஷ்ணு தேவி மடியில போய் அந்த மூர்த்தி படுத்துட்டு இருந்தது. உடனே அவ பார்த்தா பகவத் சங்கல்பம் இருக்கு, நான் பிருந்தாவனம் போனா கிருஷ்ணன் என் மடிக்கு வந்துதான் சந்தோஷப்பட்டேன். சரீரத்துக்கு தான் தீட்டு, ஆத்மாவுக்கு இல்ல. ஆத்மாவுக்கு எந்த விதத்திலையும் தீட்டு கிடையாது. ஆத்மாவுக்கு தீட்டு இருந்ததுன்னா சித்திர ஏழுக்கு நாரத மகரிஷி உபதேசம் பண்ணிருக்க மாட்டார். இவெல்லாம் சரீரத்தை பிடிச்சு அழுதுன்னு இருக்க சமயத்துல அந்த ஜீவனை கூப்பிட்டு, அதே ஜீவனே உங்க அப்பா அம்மா அழகாலே கொஞ்சம் பேசேன் அப்படின்னா அப்புறம் பேசுறது ஆத்மாவுக்கு சரீரம் இல்லாமலே கூட பேச முடியுமான்னு வச்சுக்கோங்க. சரீரமே இல்லைன்னா கூட ஆத்மா பார்க்கும், ஆத்மா பேசும், ஆத்மா கேட்கும். ஆத்மா ரொம்ப பலம் முடியும். சரீரம் ஒண்ணு பலமே கிடையாது, பலமே கிடையாது சரீரத்துக்கு. ஆத்மாவுக்கு அவ்வளவு பலம். சித்திரகதிபாயணத்தை பார்த்தா அசரீரியா பேசிட்டு இருக்கு. அசரீரியா சரீரம் இல்லாம பேசிட்டு இருக்கு. ஆத்மா அசரீரியா எனக்கு எத்தனையோ ஜென்மாவாயிடுச்சு, எத்தனையோ அப்பா வாயாச்சு, எத்தனையோ அம்மா வாயாச்சு, எல்லா சரீரம் தான். இந்த அப்பா அம்மாவும் சரீரம் தான் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வழியா நான் பகவானுடைய திருவடி அடையேன்னு சொல்லிட்டு போய் சித்திரகதிக்கு வைராக்கியம் வந்து சரி ஏதோ புராண இதிகாசம் பண்ணிடலாம். சைத்தன்ய மகாபிரபு நிரூபணம் பண்ற ஆச்சரியமா தன்னுடைய பக்தனுடைய ஒரு குழந்தை இறந்து போன சமயத்தை எல்லாருக்கும் சுகம் தரப்படாதா அப்படின்னு சொல்ல உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் மோட்சத்துக்கு போயிட்டேன், நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இந்த கஷ்டம் வேண்டாமே, சரீர கஷ்டம் வேண்டாமேனு சொன்ன உடனே அத்தனை பேருக்கு மனசு தெளிவடைஞ்சதுன்னு காண கிடைக்க. சகாயி மகாயி மகாபாதிகளா இருந்த சரீரம் அவ்வளவு பாவம் பண்ணிட்டு ஆனா எந்த ஸ்திதியில அவன் எல்லா பாவத்தையும் விடணும்னு பச்சாதாபப்பட்டு அழுதாலும் அந்த க்ஷணமே அந்த சரீரத்துல எத்தனை விதமான பாவங்களையும் சைத்தன்ய மகாபிரபு வாங்கிண்டா இன்னைக்கு ஜகாயி மகாயிக்கு பக்த கோஷ்டம் கிடைச்சிருக்கணும். சரீரம் பாவம் பண்ணிட்டபடி ஆத்மாவுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு வரல. மகாபாவியா இருந்தாலும் குணதோஷங்கள் எல்லாம் சரீரத்துக்கு தான். பகமபதமாகிய வைகுந்தத்துல போனா நிம்மதியா இருக்கலாம்னா அந்த சரீரம் பிராதாமியம் இல்ல, ஆத்மா தான் பிராதாமியம். அந்த ஆத்மாவுக்கு பகவான் ஆச்சரியமான திவ்யமான சரீரத்தை குறிச்சுடுறா. எல்லாரும் பக்தி பண்ணிட்டு இருக்கா பாரபட்சம் இல்லாம. சரீரத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கிற வரைக்கும் அவ்வளவு பேதங்கள் உண்டு. ஆணு பெண்ணு வயசானவா சின்னவா அழகா இருக்கா அழகா இல்ல ரோகி ஆரோக்கியமானவன் பணக்காரன் ஏழை எல்லாம் சரீரத்தை கொண்டு. ஆத்மானு பாராச்சுன்னா மரமும் ஒண்ணுதான், செடியும் ஒண்ணுதான், கொடியும் ஒண்ணுதான், சிங்கமும் ஒண்ணுதான், புலியும் ஒண்ணுதான், மனுஷாலும் ஒண்ணுதான், எல்லாமே ஆத்மாதான். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு நாமஜபம் பண்ற சமயத்துல சிங்கம் புலி பாம்பு யானை கரடி என்று அத்தனை மிருகங்களும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துன்னு பஜனை கேட்டுருந்தது. சரீரம்தான் பரஸ்பரம் துவேஷம். ஆத்மாவுக்கு பரஸ்பரம் துவேஷமே கிடையாது. ஆத்மாவுக்கு அப்ப எனக்கு பிடிச்சவன் எனக்கு பிடிக்காதவன்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. ஆத்மா அப்படியே இருந்துருக்கு. பகவத் அனுபவம் பண்ணணும். அதனால சந்திரனுடைய சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் போல சரீரத்துக்கு தான் பாதிப்பு. எந்த காரணத்தை கொண்டும் வேற பாதிப்பு ஆத்மாவுக்கு வரவே வராது. யாரோ ஒருத்தன் வெட்டி போட்டுட்டான் ஒருத்தனே அப்படின்னா அவனை கொண்டு தூக்கில போறான் அப்ப கூட சரீரத்துக்கு தான் தண்டனு. இந்த ஆத்மாவை வெட்டி இந்த சரீரத்தை வெட்டி இருந்தாலும் அந்த ஆத்மா வெட்டிப்பட போறது இல்லை. அவனை தூக்கில போறதுனால அந்த ஆத்மா வந்து தூக்கில தொங்க போறது கிடையாது. அந்த சரீரத்துக்கு ஒரு தண்டனையை கொடுத்து இனிமேல் சரீரத்தை கொண்டு ஒழுங்காகிறேன்னு ஒரு பாடம். இந்த ஆத்மாவை ஒன்னும் பண்ண முடியாது. பகவானே நினைச்சாலும் கூட ஆத்மாவை அழிக்க முடியாது. அதனால சரீர அபிமானத்தை கொண்டு வாழ்க்கையில நிம்மதியை இழக்காதுங்கோ. நிம்மதி இருக்கு, உங்களால சரீரத்து மேல அபிமானம் வச்சுட்டு உங்களை படுத்திக்கிறேன். யாருக்காவது ஆத்துல உடம்பு முடியல, மனசு கடந்து அடிச்சுக்கிறது, அப்படி இருக்காது அப்படி இருக்கா நீங்களே அந்தபடி யோசனை பண்ணி படுத்துட்டே இருப்பாரு. உங்களுக்கு தெரியாம அஞ்சு நிமிஷம் தூங்கி போயிருப்பாரு. அப்ப ஒன்னும் தெரியறது இல்லையே. எந்த சரீரத்துக்காக எழுதலோ, எந்த சரீரத்துக்காக புலம்பினாலோ, எந்த சக்தியாக வருத்தப்படுறாலோ, நீங்க உங்க சரீரத்தை மறந்தாலும் அந்த சரீரத்தையும் விட்டுருவேன். எத்தனைக்கு எத்தனை உங்க சரீரத்தை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் சகாயம் பண்ண சரீரம், உபதிரவம் பண்ண சரீரம், தெரிஞ்ச சரீரம், தெரியாத சரீரம், பிடிச்ச சரீரம், பிடிக்காத சரீரம், நல்ல சரீரம், கெட்ட சரீரம், எல்லாம் உங்க சரீர அபிமானத்தையே விட்டுட்டாரு அப்படின்னா மத்த எந்த சரீர அபிமானம் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. சதாசிவ பிரம்மேந்திர சரீரத்தை வெற்றான் ஒரு நிலைச்சன் கையை அப்படி வெட்டி போடுறான். அவர் பாட்டுக்கு பயந்துருக்கான், நடுங்கி போயிட்டான். அவர் கையை வெட்டி கீழே விழுந்து கிடக்கு. நம்ம கையில நகத்தை கொஞ்சம் நம்மளே பிடிச்சிருக்கோம், அதுக்கு அந்த பிடி பிடிக்கும். எவனோ ஒருத்தவர்கிட்ட அவர் பாட்டுக்கு பயந்து இருக்க அதான் ஓடி வந்து உங்க கை அப்படியா கொண்டா அப்படின்னு சொல்லி இருக்க. சரி அபிமானமே இல்ல எடுத்து அழகா என்னமோ இந்த பொம்மை எல்லாம் கப்பிச்சுட்டு உட்காந்து ஒட்டுங்க. அந்த மாதிரி தன் கை சரி வச்சு கூட இந்த கையில கையை வாங்கினார். ஒரு கையால தன் இன்னொரு கையை வாங்கி இந்த இடத்த வச்சு ஒட்டின்னு பயந்து இருந்தது. மருந்து இடத்துல ஒண்ணுமே போடல அப்படின்னா ஆத்மா தான் சரீரம் இல்ல. அப்ப வெட்டினாலும் சரீரத்தை தானே வெட்ட முடியும். பிரகல்லாதனுக்கு அந்த தைரியம் தான். விஷம் கொடுத்தாலும் சரீரம் தான் பாதிப்படையும், ஆத்மா பாதிப்படையாது. அக்னியில போட்டாலும் சரீரம் தான் எரிஞ்சு போகும், ஆத்மா ஒன்று எரிஞ்சு போகாது. ஜலத்துல கொண்டு கடல்ல வீசி எரிஞ்சாலும் சரீரம் தான் முழுகி போகும், மூச்சு தனது ஆத்மாவுக்கு ஒன்றும் தனதாது. கணரவே கணரா பார்த்தோம்னா கோகர்ணன் துந்துகாரி பாகவத மகாத்மி துந்துகாரிய வந்து அந்த வேசிகள்லாம் சேர்ந்து அவன் கழுத்தை நெரிச்சு தலையில பாறாங்கல்ல போட்டு முகத்துல தீ வச்சு கொளுத்தி கொண்டு போட்டான்னு காண கிடைக்கிறது. அந்த ஆத்மா ஒன்னாகல, அது பூத சரீரம் தளர்ந்து அலந்து கிடந்தது. அதே ஆத்மாவே பாகவதம் கேட்ட உடனே பூத சரீரத்தை விட்டு எடுத்து பகவானுடைய சரீரத்தை வாங்கிட்டு கிளம்பித்துன்னு காண கிடைக்கிறது. எல்லாமே சரீரத்துடையதான பாதிப்பு தான். ஆத்மாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லப்பா. இது நான் சந்திரனிடத்துல இருந்து கத்திருந்த பாடம். என்ன அனுபவம் பார்த்து மூணாம் பிற நாலாம் பிற அம்மாவாசை பௌர்ணமி இப்படியேதான் யோசனை மந்திரமே ஒழிய அதுலேயுமேதான ஆச்சாரம் அனுஷ்டான சடங்கு சம்பிரதாயம். தப்பு நான் சொல்ல வரல, இது ஒரு ஆத்ம தியானம் வரமாட்டேங்கிறது அம்மாவாசை அப்படின்னா சரி ஒரு நாள் சரி ரெண்டு மாதிரி இல்லாம போயிடும். அதனால அப்போதைக்கு இப்போதே முடிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுன்னு அர்த்தம். எப்படி நம்ம எல்லாம் தண்ணி அரைக்கிறோமோ அந்த மாதிரி பின்னாடி யாரோ ஒருத்தர் இந்த சரீரம் எல்லாம் தண்ணி அரைக்க போறா, இப்படியேதான் போயிட்டு இருக்க போறது. அதனால அதுக்கு முன்னாடி இப்பொழுதே பக்தி பண்ணு, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைப்பேன். எப்படி அழகா சுக்லபக்ஷம் அப்படியே ஜோரா வளர்றாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா சரி அப்படி கர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா வளரும். அதுக்கப்புறம் தானா அப்படி க்ஷீணமாகும். இது சுத்தி அது நம்ம குழந்தை நம்மாத மனுஷன் பெருசா பாதிக்கிறது. யாரோ தெரியாம ஒண்ணு வேண்டாம், எங்கேயோ ஒரு காட்டுல இன்னைக்கு ஏதோ ஒரு மான் குட்டி படாத பாடுபட்டு செத்து போயிருக்கோம். மனசை பாதிக்கிறதா தெரியவே தெரியாது நமக்கு. காத்தாலேருந்து போராடி போராடி போற இந்த நேரத்துல ஏதோ ஒண்ணு உதிர விட்டு இருக்கோம். ஒரு சிங்கமோ புலியோ மான் குட்டியோ ஒரு எறும்போ கொசுவோ ஒரு தேளோ இல்லைன்னா ஒரு தேனியோ ஒரு வண்டோ இல்ல ஒரு நாயோ பூனையோ ஏதான் உங்களுக்கு இப்ப தெரியறதா தெரியலையே. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா பெருசா பாதிக்கிறது. எத்தனையோ செடி வாடி போயிடுச்சு இன்னைக்கு, இன்னைக்கு அழகா பெருசா நல்லா இருந்தது. ஏதோ ஒரு காரணமால வாடி விழுந்து விழுந்துடுச்சு அந்த சரீரம். செடின்ற ஒரு சரீரம் பாதி பறஞ்சு விடுத்தா ஒன்னும் கிடையாது. எத்தனையோ இடங்கள்ல காடெல்லாம் அழிச்சு நாடாக்கிய சொன்னதான் பாதிப்பு இருக்கா. நம்ம மாத்தி தொட்டி வச்ச ரோஜா செடி வாடி போயிட்டு பத்து நாள் மனசு கடந்து அடிச்சுக்கிறது. நன்னா தான் பார்த்து பார்த்து வச்சுட்டு இருந்தேன், உரமெல்லாம் போட்டேன், ஏமாத்திக்கான் ஏமாத்திக்கான் இதான் நஷ்டமா போயிடுதுன்னு சொல்லிடுச்சு. அந்த ஆத்மா நம்ம கிட்ட தப்பிச்சுன்னு சந்தோஷப்படுங்க. நம்ம கிட்ட படாத பாடு பட்டு பாவம் நம்மளே பட்டு இருக்கும். இல்ல அதையும் பிடிச்சு உட்கார வச்சுட்டு நம்முடைய கோபம் சுக்கம் துக்கம் எல்லாத்தையும் அதையும் தாக்கு. நிஜமாவே பல ஹண்ட்ரட் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அதுங்களுக்குலாம் இருக்கிற சுதந்திரத்தை கூட கெடுத்து நம்மளை படுத்திக்கிற மாதிரி அதுகளையும் படுத்தின் இருக்கும். எல்லாமே சரீரத்துக்குதான். நவகோபுரம் மணிகிரீரன் மருத மரங்களா இருந்தா சரீரம் முடிஞ்சு விழுந்தது. ஆத்மா அழகா திரும்பவும் பகவத்கிருமையில வேற சொல்லி தரஞ்சு போயிட்டே இருந்தது. அவருக்கு எந்த விதம் பாதிப்பும் இல்லை. முதல்ல குபேரன் புத்திரர்களா இருந்த நலகூபுரம் மணிக்கிறனா, அப்புறம் அதே ஆத்மா மருத மரங்கள்ற சரீரத்துக்கு வந்தது. திரும்பி அதே ஆத்மா பகவத் அனுகிரகத்தினால ஆச்சரியமா வைகுண்ட லோகத்துக்கு ஒரு சரீரத்தை கடைசி கிளம்பி போயிட்டே இருந்தது. மூணு சரீரம் மாறிட்டே ஒழிய ஆத்மா ஒண்ணு மாறி. அதனால எல்லாமே சரீரத்துக்கு தான். பிறந்த நாலு மாசம் ஆன குழந்தைக்கு கண்ணு திறக்கா தெரியாது நம்மளே சொல்லுவோம். ரெண்டு மூணு மாசம் ஆன குழந்தைகளுக்கெல்லாம் கண்ணை திறந்த அவ்வளவு பார்க்காது. சப்தத்தை கொண்டுதான் வீட்டு திருப்பி விடிய அதுக்கு வண்ணம் எல்லாம் கூட தெரியாது தெரியாது. அதே கொஞ்சமா வளர 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 அதுக்கு எல்லாம் தெரியாது. திரும்பி வயசாக வயசாக கொஞ்சம் கொஞ்சமா பவர் குறைஞ்சுட்டே வருது. கண்ணாடி போற அப்படி கொஞ்சமா குறைஞ்ச விடாதுதான் சரீரத்துக்கு தான். இந்த ஆத்மா அப்படியே தான் இருக்கு. மூலவாக்கு இல்லாத குழந்தைகளுக்குள்ள இருக்க சரீரம் சரீரம் வேற மாதிரி இருக்கு. ஆனா ஆத்மா அப்படியே தான் இருக்கு. அந்த ஆத்மா அதுவும் பத்தி வந்தா அழகுது மலமூத்த விசர்சனம் பண்றது. அந்த ஆத்மா அப்படியே தான் இருக்கு மாறி. அதனால சந்திரக்கலை எப்படி வளர்ந்து தெரியறதோ அதுபோல எல்லாமே சரீரத்துக்கு தான். யாராவது நம்மளை பார்த்து காரி துப்பினாலும் சரீரத்தை தான். குருடனா இருந்து நம்ம முன்னாடி நூறு பேர் வரிசையில் நின்று கண் முன்னாடி துப்பினாலும் நம்ம கண்ணு தெரியாத வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்மளா எத்தனையோ பேர் மாத்தி மாத்தி காரி துப்பின்னு இருப்பா, அது நம்ம காரில் விழாத வரைக்கும் நிம்மதியா இருக்கும். எல்லாம் காதல் இருந்தா மனசு கிடங்க. அவளை அப்படி சொல்லிட்டா என்ன பார்த்தா அப்படி சொல்லிட்டா என்ன ஏவாவது சொல்லிட்டா அவங்க சுத்த குடுத்துவோம். அது ஒண்ணு இருக்கு. என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாலே கேட்கிறவருக்கு கேட்கவே இல்லை. சொல்லுவோம் நிஜமாவே இந்த சந்திரக்கலை மாதிரி தான் சரீரத்துக்கு தான் விட்டு ஒழிங்க வீடு நீங்கள் எல்லாத்தையும் சரீரம் தான் விடுங்க. ஆத்மா அனுபவிக்க வேண்டியது பரமாத்மா. எத்தனையோ சரீரத்தை சுமந்துடுச்சு வந்துட்டோம். இப்ப ஒரு சரீரம் கிடைச்சது, திரும்பவும் ஒரு சரீர அபிமானமா. சிங்கத்துக்கு அதோட சரீர அபிமானத்தை விட முடியாது. மானுக்கு தன்னுடைய சரீர அபிமானத்தை விட முடியாது. யானைக்கு தன் சரீர அபிமானத்தை விட முடியாது. மீனுக்கு விட முடியாது. ஒரு மயிலுக்கு விட முடியாது. காகத்துக்கு விட முடியாது. மனுஷாளுக்கு விட முடியும். அப்படி விடக்கூடிய சக்தி இந்த சரீரத்துக்கு உண்டு. இதுல இருந்துட்டே அபிமானத்தை விட முடியும். ஜீவன் முக்த அப்படி ஒரு சரீரம் கிடைச்சிருக்கு, அப்படியே திரும்பியும் அதே சிங்கம் மாதிரி, நாய் மாதிரி, பூனை மாதிரி, கொசு மாதிரி, சேல் மாதிரி, நண்டு மாதிரி, பாம்பு மாதிரி. பாம்பு யாராவது அடிச்சுட்டு அப்படின்னு அடிக்கும், கோலத்திலிருந்து கொட்ட வரும். அதே நம்மளும் பண்ணிட்டு இருக்கும். மனுஷ சரீரம் ரெண்டு கை ரெண்டு கால் என்னதுக்கு பிரயோஜனம்? சரி அவ்வளவுதானே இந்த சரீரம், இது போகட்டமே. ஆனா அவமானப்படுத்தினால பண்ணிட்டு போகட்டமே. நமக்கு என்ன அவமானப்படுத்துறதுனால தெய்வம் அவன் எல்லாரும் அவமானப்பட்டான், எனக்கு உன் கூட இருக்க பிடிக்கல அப்படின்னு தெய்வம் ஒதுங்க போறதா? மனுஷா ஒதுங்குவா? உலகத்துல பத்து நாள் எல்லாரும் கொண்டாடிருக்கா, பதினோரா நாள் தேவலப்படுத்திக்கலாம். அதிகோ வேண்டாம் வேண்டாம், நம்ம இந்த கூட்டத்தோட நமக்கு அவமானம் வந்து ஒதுங்கி விடுது. தெய்வம் ஒதுங்காது. உலகம் அத்தனை பேர் உதாசீனப்படுத்தினாலும் தெய்வம் அவமானப்படுத்தாது. தெய்வத்துக்கு அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வத்துக்கு ஒதுக்கி தள்ளவும் முடியாது, ஒதுங்கவும் முடியாது. உந்தன்னோடு உறவு நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அதனால இந்த சரீர அபிமானத்துக்கு அந்த வீசி எறிவு கோடி கோடி ஜென்மம் வச்சுட்டோம். இந்த சரீரத்தினால அபிமானமே தப்புன்னா அதுக்கு மேல இதெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கோம். அபிமானம் வைக்கப்படாது அப்படின்னா உடனே சண்டை போடுறதுன்னு அர்த்தம் இல்லை. சண்டை போடுறது அபிமானத்தினாலதான். அவன் அவளை கண்டாலே பிடிக்கல அப்படின்னா அந்த சரீரத்தை கண்டாலே பிடிக்கல, அபிமானம் தானே. இப்படி இருந்தா எனக்கு பிடிக்கும், இப்படி இல்லைன்னா எனக்கு பிடிக்காதுன்னா அதுவும் அபிமானத்துடைய அஸ்திவாரம் தான். தேசத்துக்கு காரணமும் அபிமானம் இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு. இப்படி இல்லைன்னா எனக்கு பிடிக்காதுன்னா அபிமானம் தான். விட்டுடுங்க. சரீரத்துக்கு தான் எல்லாமே. சந்திர கலை வளர்ந்து தேயரா போலே அனுபவிச்சு சொல்லிக்கா அவதூதர் ராஜனா இருக்கிறதும் சரீரம் தான். இது ஆண்டியா இருந்தாலும் சரீரம் தான், ராஜனா இருந்தாலும் ஆத்மா தான், ஆண்டி ஆனாலும் ஆத்மா தான், கோடீஸ்வரனானாலும் ஆத்மா தான். ஆமா கோடீஸ்வரன் ஆயிட்டான். ஆத்மா கொஞ்சம் பிரித்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆத்மாவுக்கு ஸ்பெஷல் டெக்கரேஷன் ஒண்ணும் பண்ண முடியாது. சரீரத்துக்கு தானா 1000 ரூபாய் செருப்பு போடலாம், 10000 ரூபாய்க்கு ஒரு பட்டு சொக்கா போடலாம். ஆத்மாவுக்கு ஒன்னும் போட முடியாது. அவ்வளவுதான். ஏதா கதை துணி உடிச்சுட்டு இருக்கான் சரீரத்துக்கு தான். ஆத்மாவுக்கு ஐயோ பாவம் ரொம்ப ஏழை. ஆனா அதுவும் கந்தலா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட்னி கிடக்கிறதும் சரீரம் தான், ஆத்மா ஒண்ணும் கிடையாது. சாப்பிட்டு ஏப்ப விடுறதும் சரீரம் தான், ஆத்மா ஒண்ணும் கிடையாது. ஆத்மா அத்தை என்று கூட அங்கே கிடக்கிறதுதான். அதனால சரீர அபிமானத்தை வச்சிடுங்க. எது மகாராஜா பார்த்தார், அவர் அவதூதர், அவர் ஆண்டி, நான் ராஜன் நினைச்சேன். இல்ல, நான் ஒரு ஆத்மா. சரீரத்துக்கு பிராரப்தத்தினால ராஜ பதவி கிடைச்சு. சரீரத்துக்கு ராஜன் ஒரு பேர், அவ்வளவுதான். துருவன் பிரகலாதன் சொல்றதோ சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு என்ன? சரீரத்துக்கு தான் ஒரு பேர். இந்த ஆத்மா பரமாத்மாவோட சொல்றேன், அது மகாத்மா. அவ்வளவுதான் மகாத்மா. அப்படிதான் சொல்றோம், மகாத்மா 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 அப்படின்னு சொல்றோம்னா அவ்வளவுதான். அந்த மாதிரி ராஜன் கொஞ்சம் தெளிவு அடைஞ்சிருக்கான் அப்படின்னு நினைச்சு நிற்கிறான். உடனே அவதூதர் பார்த்தார், இவன் அனுபவிச்சுட்டான்னு தெரிஞ்சிருக்கு, அந்த சாரத்தை கிரகிச்சுட்டான்னு தெரிஞ்சிருக்கனா. தெரியவா ஒரு விஷயத்தை எவ்வளவு தூரம் சொல்லுவா அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம மயர்வரம் மதிநலம் அடையிற வரைக்கும் சொல்லிருக்கோம். அவ திரும்ப 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 சொல்றா அப்படின்னா நம்ம அந்த சிட்டியை அடையலன்னு அர்த்தம். வீட்டை 100 தடவை இம்போசிஷன் ஏன் எழுந்து சொல்றா அப்படின்னா 100 தடவை ஏழு ஏ புரியும்னு அர்த்தம். டீச்சருக்கு ஏ தெரியாம போர் அடிக்கிறதா ஏ ஏ ஏ ஏ ஏ 100 தடவை சொல்ல அர்த்தம் இல்ல. திரும்ப திரும்ப ஒரே விஷயம் திரும்ப திரும்ப எங்கேயோ போயிட்டு போயிட்டு வந்து எடுக்கிறோம் சொல்றோம் அப்படின்னம்னா கூட கேட்கிறவா அதை பூரணமா கழிச்சு இது புரிஞ்சுடு. மயர் வர மதினெல்லாம் வந்துடுச்சா அடுத்து போகணும். எல்கேஜி பாஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக் படிக்கணும்னு நடக்கவே நடக்காது. எல்கேஜி பாஸ் பண்ற வரைக்கும் ஏபிசிடி படிச்சுட்டேதான் இருக்கணும். திருப்பி திருப்பி திரும்ப அதேதான் பாடம். மகாத்மா சிம்மாவே பாகவதம் ராமாயணம் இதிகாச புராணங்கள் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா மகாத்மாக்கள் அவ்வளவு நீட்டி முடக்கி பேசலாம். என்ன கவனிச்சு பார்த்தோம்னா, வேதவியாசன் என் மனசு நிம்மதி இல்லாம இருக்கு, என்ன பண்ணணும்னு தான் கேட்டார். இவர் வெறுமை பாகவத் எழுதுன்னு சொல்லிட்டு போயிருக்கணும். பாகவதம் அவர் சொன்னார், என்னுடைய முற்பிறப்பு வரலாறு இவ்வளவுலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாகவத் எழுதுன்னு பிரம்மா அவருக்கு நான் கேட்டேன், பிரம்மா பகவானத்தை கேட்டார், பகவான் பிரம்மா அவருக்கு சொன்னார், அதை எங்க அப்பா எனக்கு சொன்னார், அதை நான் உனக்கு சொல்றேன். இவ்வளவு தூரம் சொல்லணுமா? இத்தனை சொன்ன பிறகுதான் வேதவியாசரின் பாகவத்தின் மேல சத்தையே வந்தது. அவர் வந்தார் மனசு குழப்பம் பாகவதம் எழுதுன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு அவர் முடிச்சுட்டே இருக்கார் பாகவதம் என்னன்னு அவ்வளவு விஸ்தார வேதவியாகரிக்கே இவ்வளவு தூரம் நீட்டிமொழி சொல்ல வேண்டியிருக்கு நாளா பிரிச்சு மகாபாரதமா ரகசியத்தையும் எழுதி முடிச்ச வேதவியாகரிக்கே சாட்சாத் நாரத மகரிஷி நாரத மகரிஷி பிரம்மஞானி வேதவியாசரும் பிரம்மஞானி ரெண்டு பேருமே ஞானி சித்தியில இருக்கிறவாளுக்கு நீத்தி முழக்கி நன்ன விஸ்தாரமா சொன்னவரை ஸ்ரீ பாகவதம் எழுதுறேன். பாகவதம் எழுதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்ல உட்கார்ந்து சொல்லி என்ன காரணம், ஏன் ஆத்மா பிரசன்னப்படல, ஆத்மா எப்ப பிரசன்னமாகும்னா அந்த ஆத்மாவுக்குள்ள இருக்க பரமாத்மா திருப்தி ஆகும், பரமாத்மா எப்படி திருப்தி ஆகும் கேட்டா அவனை பத்தி பேசிட்டு இருந்தா திருப்தி ஆகும், அவனை பத்தி நினைச்சிருந்தா திருப்தி ஆகும், ராமச்சவன் பண்ணா திருப்தியா இருக்குன்னா உள்ளுக்குள்ள இருக்க பரமாத்மா திருப்தியா இருக்கா ஒண்ணும் இல்ல, என்னமோ மனசு குழப்பமா இருக்குன்னா இன்னைக்கு பரமாத்மா திருப்தி ஆகிற மாதிரி நாமதனம் பண்ணலன்னு அர்த்தம். மனசு கடந்து அடிச்சுக்கிறது, மனசு குழப்பமா இருக்கு, பாரமா இருக்கு, பயமா இருக்கு, நீங்க எத்தனை விதமான வார்த்தைகள்ல டென்ஷனா இருக்கு, என்னமோலாம் சொன்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான், பரமாத்மா உள்ளுக்குள்ள திருப்தி ஆகலதான். நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க, மலையாளத்துல சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க, எல்லா பாஷையும் கலந்து சொல்லுங்க, உங்களுடைய குழம்புல எல்லாம் ஒரே பதில், உள்ளுக்குள்ள இருக்கிற பரமாத்மா திருப்தி அடைய வைக்கிறதுக்கான காரியத்தை நீங்க பண்ணலதான். பசிக்கிற சமயத்தை ஆகாரம் சாப்பிடாம என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, சரீரத்தில் வியாதி இருக்கிற சமயத்தை மருந்து சாப்பிடாம எது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஆத்மா திருப்தி ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ள இருக்க பரமாத்மா திருப்தி ஆகிறத விட்டா வேற வழி கிடையாது, அதற்கு நாமதனம் பகவத் தியானத்தை விட்டா வேற உபாயம் கிடையவே கிடையாது. எப்பயாவது மனசு கடந்து அடிச்சுக்கிறது, குழம்புறது, மாற்றுறது, பாரமா இருக்கு, பயமா இருக்குன்னா பரமாத்மாவை நீங்க திருப்தி படுத்துற, உள்ளுக்குள்ள இருக்க பரமாத்மா துக்கப்படுறான். நான் துக்கப்படுறேன்னு சொல்லாதீங்களோ, உள்ளுக்குள்ள அது துக்கப்படுறது பாவம், ஐயோ இப்படி படாத பாடு படுறதுகளே, நான் தான் கூட இருக்கேனே, ஏன் தன்னை போட்டு படுத்திக்கிறதே, அவன் துக்கப்பட அந்த துக்கம் ஆத்மாவை பாதிக்க, அந்த ஆத்மா கூட இருக்கிறதுனால மனசை பாதிக்க, அதனால சரீரம் கலப்பிச்சு போய் திரும்பி எக்ஸ்ட்ரா தூங்கிட்டு. அதனால உள்ளுக்குள்ள இருக்க பரமாத்மா திருப்தி அடையணும், அது அடைஞ்சுட்டான்னா சிரேஷ்டம். அதனாலதான் அவதூதர் நீர்த்தி முழக்கி அவன் சொன்னார், இவர் சொன்னது ரொம்ப குறைச்சல் தான், எது மகாராஜா அவ்வளவு சொன்னா போதும், ஒன்னு ஒன்னும் ரெண்டு அப்படின்னு பத்தாவது படிக்கிறவன் நீட்டி மழை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஒன்னாம் கிளாஸ் குழந்தைக்கு ஒன்னும் ஒன்னும் ரெண்டுன்னு அது விதவிதமா புரியும்படியா சொன்னாதான், ஓ அப்படியா அப்படின்னு, அது ஒன்னு ஒன்னு ரெண்டுமே புரியாது, இப்பெல்லாம் பிராக்டிக்கலா பால் எடுக்க ஒரு சாக்கல் கொடுத்து இன்னும் சாக்கல் ரெண்டு சாக்கல் வந்துட்டு பார்த்தி அந்த மாதிரி ஒன் ஒன் பிளஸ் ஒன் டூ அப்படின்னு அந்த மாதிரி முடிவு என்னமோ அது ஒன் பிளஸ் ஒன் டூ தான், ஆனா குழந்தைக்கு சாக்லேட்டை கொடுத்து புரிய வைக்கிறா அந்த விஷயம் ஒன்னு ஒன்னு ரெண்டு தெரியாதா, புதனோட புதன் எட்டு அப்படிங்குவா, கணக்கு புரியாத மைண்ட் போயிடுவான், எப்படியெல்லாம் கணக்கு போடுவான், இன்னைக்கு எத்தனை நாள்னா போன வாரம் அப்படின்னா புதனோட புதன் எட்டு இன்னைக்கு ஒன்பது நாளைக்கு பத்து நாளைக்கு பதினொன்று அன்னைக்கு பதினஞ்சு ஐம்பது அப்படின்னுவான், டக்குன்னு புரியாம மைண்ட் நடுங்கி போயிடுவா, எப்படி புதனோட புதன் எட்டு அப்படின்னு ஒரு உக்காந்து கொண்டு இருந்தா புதன் அப்படின்னா கணக்கு என்னமோ புதனோட புதன் எட்டு தான், ஆனா அவளுக்கு சொல்லும் பொழுது இப்படி சொன்னார் தான் புரியும், எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா ஏன் நீத்தி மழைக்கு இவ்வளவு தூரம் இழுத்து இழுத்து சொல்லணுமா அப்படின்னா ஏதோ ஒரு உதாரணத்தை அவங்க யாரோ ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்கும், எல்லா உதாரணமும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்காரு, ஒரு உதாரம் இப்ப புரிஞ்சது, அதெல்லாம் ஏதோ சொல்லிட்டே இருந்தா இப்ப புரிஞ்சது அப்படின்னு வந்துட்டியா, அதுக்காகத்தான் இத்தனை தூரம் விஸ்தாரமா சொல்ல வேண்டியிருக்கு, அத்தனை தூரம் ஆச்சரியமா அந்த எது மகாராஜா கிழக்கான் இவர் சொன்னார், சந்திரனை சொல்லிட்டார், அடுத்தது சூரியன், ரொம்ப ஆச்சரியமானது இந்த சூரியன், தேஜோமய அசதோமா சப்தமய தமசோமா ஜோதிர்கமய, சூரியனுடைய பாத்திரம் நல்லா படிச்சுன்னு இருக்கு, கண்ண கூச்சது தரிக்கல், இவ்வளவுதான் நமக்கு சூரியனை பத்தி ஒரு அபிப்பிராயம், உதயம் அஸ்தமம் நமக்கு தெரிஞ்சது எவ்வளவுதான், சூரியன் உதயம் ஆகுது அஸ்தமனம் ஆகுது, பெய்ய காலத்துல ரொம்ப சுத்தரிப்பா அதுக்கு அவருடைய சுவாவமே தரிக்கிறது, இவ்வளவுதான் தெரியும், ஆனா அவருக்கு ஒரு குணம் இருக்க அவதூறு பிடிச்சிருக்கா, இந்த சூரியன் எல்லா ஜலத்தையும் அப்படியே கிரகிக்கிறது, அஸ்தம ஜலத்தையும் பாரபட்சம் இல்லாம சாக்கட ஜலம், நதி ஜலம், குட்ட ஜலம், ஏறு ஜலம், கணக்கு ஜலம், சமுத்திர ஜலம், மனுஷா உடம்புல இருக்க ஜலத்தையும் செய்யிருக்கா வேற வழியா, அதையும் இருக்கிறார், ஒண்ணுக்கு விடுறது இல்லை, எங்கெல்லாம் ஜலம் இருக்க எல்லாத்தையும் சீகரிக்கிறாராம், சீகரிச்சு அவர் அனுபவிக்கல பத்திரமா வச்சுக்கிறாராம், அதாக மேகதீபத்தை கொடுத்து மழையா கொடுத்திருக்கான். அந்த மாதிரி மகாத்மாக்களும் எல்லா விதமான விஷயங்களையும் சாரத்தில் கிரகிச்சென்று யாருக்கு வேணுமோ அதை கொடுத்துருவார். இவரை இன்னும் வியாக்கியானம் பண்ணணும் நாளைக்கு பார்க்கணும்.
Radhe Krishna, Krishna Radhe.
ஜீ பாரத் மாதா கீ ஜெய் 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 ஜெய்